කරුණාකර මූලාසනය සඳහා ගරු මන්ත්‍රීවරයෙකුගේ නමක් යෝජනා කරන්න.
මූලාසනය සඳහා ලක්ෂි ජවද මන්ත්‍රීවරයාගේ නම යෝජනා කරනවා.
ගරු වජිර අභිවර්ධන මහත්මයා.
ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි, ඇත්ත වශයෙන්ම මේ අමාත්‍යාංශ ගණනාවක් තිබෙන වෙලාවේ ඒ සියලු අමාත්‍යාංශ ගැන කරුණු කියන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. නමුත් විශේෂයෙන් ගාල්ල දිස්ත්‍රික්කයට සහ මගේ දිස්ත්‍රික්කයට අදාළ ප්‍රධාන කරුණු කීපයක් ග්‍රාමීය ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශය සම්බන්ධ කරගෙන අදහස් කීපයක් ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඇත්ත වශයෙන්ම ග්‍රාමීය ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයට මම ඇත්ත වශයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. පහුගිය කාලය තුළ ගාල්ල දිස්ත්‍රික්කයේ තිබිච්ච ග්‍රාමීය ප්‍රදේශවල විවිධ කර්මාන්ත සඳහා අවශ්‍ය කරන විශාල සහයෝගයක් අපේ හැරිසන් ඇමතුමා ලබා දුන්නා. ඒ වගේම අපේ අනිත් අමාත්‍යාංශයත් ඒ වගේම විශාල ප්‍රමාණයක් අපේ දිස්ත්‍රික්කයට ලබා දුන්නා. විශේෂයෙන්ම හැරිසන් ඇමතුමාගේ අමාත්‍යාංශයෙන් අපේ ප්‍රදේශයේ තිබෙන බරපතල කර්මාන්තයක් විච්ච කිතුල් කර්මාන්තය වැඩි දියුණු කර ගැනීම සඳහා අවශ්‍ය උපකරණ භාණ්ඩ විශාල ප්‍රමාණයක් ලබා දීලා තිබෙනවා. ඇත්ත වශයෙන්ම ඒ හරහා ගාල්ල දිස්ත්‍රික්කය තුළ තිබෙන කර්මාන්තය ගොඩනැංවීම සඳහා අවශ්‍ය කරන විශාල සහයෝගයක් අපිට පහුගිය වර්ෂය තුළ ලැබුණා. ඒ ගැන අමාත්‍යාංශයේ සියලු දෙනාට ස්තුති කරන ගමන් ග්‍රාමීය ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයෙන් තව සුවිශේෂ ඉල්ලීමක් ගාල්ල මාතර හම්බන්තොට විශේෂයෙන් දකුණු පළාතේ ගාල්ල දිස්ත්‍රික්කයේ ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානයක් 2002 ආරම්භ වුණා. ඒකට විශේෂයෙන්ම ලක්ෂ 500ක පමණ මුදලක් වියදම් කරලා මූලික කටයුතු සංවිධානය කළා. ඊට පස්සේ මේ ස්ථානයේ ඇත්ත වශයෙන් අදටත් ක්‍රියාත්මක නොවිච්ච සාර්ථක නොවිච්ච ව්‍යාපෘතියක් බවට පරිවර්තනය වෙලා තිබෙනවා. ඒ නිසා මේ වෙලාවේ මම ග්‍රාමීය ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයේ අවධානය යොමු කරන්න කැමතියි. විශේෂයෙන් මේ ආර්ථික මධ්‍යස්ථානය නැවත යථා තත්ත්වයට පත් කිරීම සඳහා අවශ්‍ය කරන වැඩපිළිවෙලක් අපි යෝජනා කරන්න පුළුවන්කම තිබෙනවා අපේ පැත්තෙන්. අමාත්‍යාංශය පැත්තෙන් ඒ සඳහා අවශ්‍ය කරන අවධානය යොමු කළා. ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානය යථා තත්ත්වයට පත් කිරීම සඳහා අවශ්‍ය කටයුතු කරයි කියලා අපි විශ්වාස කරනවා. මොකද විශේෂයෙන්ම ඒකට අවශ්‍ය කරන ඉතාම වැදගත් ස්ථානයක් හැටියට තමයි අපි ගාල්ල දිස්ත්‍රික්කයේ රජ්‍යව මැතිවරණ කොට්ටාසේ බූස්ස ප්‍රදේශය අපි තෝරාගත්තේ. මොකද බූස්ස ප්‍රදේශය අපි තෝරාගත්තේ කරුණු කීපයක් මුල් කරගෙන. එකක් ධීවර කර්මාන්තයෙන් තිබෙන ධීවර මත්ස්‍ය කර්මාන්තයෙන් ලැබෙන ඒ මත්ස්‍යයන්ගේ සියලු ශීතාගාරයම ස්ථානය ඉදිකිරීමට අපි කල්පනා කරා. ඒ වගේම විශේෂයෙන් හැටන් වලින් නානුවයෙන් මස්කෙලියෙන් නුවරඑළිය පැත්තෙන් එන කූච්චි වලින් එන එළවලු ද්‍රව්‍ය පිටකොටුවට ඇවිල්ලා මැනින් මාකට් එකට ගිහිලා නැවත ගාල්ල දිස්ත්‍රික්කයට යන වෙනුවට ඒ ප්‍රවාහනයම පාවිච්චි කළා. එම ස්ථානයේම ඒකට අවශ්‍ය කරන භූගෝලීය පිහිටීම සහ දුම්රිය මාර්ග පිහිටීම තිබෙන නිසා තමයි අපි එම ස්ථානය තෝරාගත්තේ. ඇත්ත වශයෙන් අනාගතයේදී ගාල්ල දිස්ත්‍රික්කයේ සීමා නිර්ණය 2017 නිවේදනය කිරීමට නියමිතව තිබෙන අවුරුදු 5කට සැරයක් සීමා නිර්ණය කිරීමේ අවශ්‍යතාවය මත ඒ අනුව අපිට අවස්ථාව තිබෙනවා 2017 මහනුවර නගරය වගේ කොළඹ නගරය වගේ ගාල්ල නගර සීමාව පුළුල් කිරීමත් අපි දැනට අවධානය යොමු කරලා තිබෙනවා. ඒ නිසා අපි දැනට තෝරාගෙන තිබෙන බූස කියන ප්‍රදේශය මේ සඳහා අපි ලක්ෂ 500ක පමණ මුදලක් කලින් ආයෝජනය කළා අතහර දමලා තිබෙන නිසා ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයේ දැවත මේ ගැන අපේ දිස්ත්‍රික්කයේ අනෙකුත් සංවර්ධන යෝජනා දිහා බලලා මේ වසරේදී අපි බලාපොරොත්තු වෙනවා 2017 වසරේදී ආර්ථික කටයුතු අමාත්‍යාංශයෙන් මේ සඳහා අදාළ අනෙකුත් මුදල් ලබාගෙන මෙම ස්ථානය විශේෂයෙන්ම දකුණු පළාතේ ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානය හැටියට වැඩි දියුණු කිරීමට අවශ්‍ය කටයුතු කරයි කියලා. මොකද ප්‍රධාන වශයෙන් හම්බන්තොට දිස්ත්‍රික්කයත් පාතර දිස්ත්‍රික්කයත් ගාල්ල දිස්ත්‍රික්කයත් දිහා බැලුවාම ඇත්ත වශයෙන් ප්‍රධාන ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානයක් මේ දක්වා ආරම්භ වෙලා නැහැ. විශේෂයෙන් මෙම ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානය අපි ආරම්භ කළොත් ප්‍රධාන කාරණා කීපයක් සාර්ථක වෙනවා. එකක් කොළඹට ඇදෙන වාහන ප්‍රමාණය අඩු වෙනවා. දෙක රත්නපුරෙන් ඇඹිලි පිටියෙන් හම්බන්තොටින් මාතරින් කොළඹට ඇදෙන වාහන වෙනුවට එම වාහන දකුණු පළාතේම ගාල්ල දිස්ත්‍රික්කයෙන් නවතින්න පුළුවන්කම ලැබෙනවා. ඒ වගේම කළුතර දිස්ත්‍රික්කයෙන් කොළඹට ඇදෙන වාහනත් විශාල ප්‍රමාණයක් අඩු කරගන්න පුළුවන්කම ලැබෙනවා. ඒ භූගෝලීය පිහිටීම් මතයි අපි කල්පනා කරේ මේ ආර්ථික වෙළඳ මධ්‍යස්ථානය ගාල්ල දිස්ත්‍රික්කය තුළ ඇති විය යුතුයි කියලා. දැන් ඒ අනුව ඒ කටයුත්ත අපි 2003 ආරම්භ වෙලා ඊට පස්සේ කටයුත්ත අතරමඟ නැවතුණා. ඒ නිසා මේ වෙලාවේ මම විශේෂ අවධානයක් යොමු කරනවා ඒ අමාත්‍යාංශයේ නැවත ඒ ගැන අපේ තිබෙන සමීක්ෂණ වාර්තා සහ අනෙක් කටයුතු දිහා බලලා ඉක්මනින් 2017 වර්ෂයේදී මේ කටයුත්ත අවසන් කිරීමට අමාත්‍යාංශයේ අවධානය යොමු කරන්න කැමතියි. ඒකම විශේෂයෙන් අපේ දිගම්බර නැමැතිතුමාගේ අමාත්‍යාංශයත් ගාල්ල දිස්ත්‍රික්කයට බලපාන තවත් සුවිශේෂ කාරණයක් විච්ච විශේෂයෙන් වතුකරේ ඉන ජනතාව ගාල්ල දිස්ත්‍රික්කයේ අත්බිම්බන මැතිවරණ කොට්ටාසිය ඊළඟට ඇල්පිටිය ඊළඟට හබරාදුව සහ හිනිදුම කරන්දෙඩිය වැනි මැතිවරණ කොට්ටාසවල විශාල වතු ජනතාවක් ජීවත් වෙනවා. එතුමා ඇත්ත වශයෙන් මේ 2016 වර්ෂයේදී එතුමා නිවාස ගණනාවක් ඉදිකිරීම සඳහා අවශ්‍ය පාසුකම් ලබා දීලා තිබෙනවා. ද්‍රවිඩ භාෂාව කතා කරන 15,000කට අධික පිරිසක් ජීවත් වෙනවා ඔය මම කියපු ප්‍රදේශ මුල් කරගෙන. ඒ නිසා එම වතුකරේ සිටින ජනතාවගේ ප්‍රශ්න කෙරෙත් නැවත අවධානය යොමු කරන එතුමාගේ අපිට ලබා දීලා තිබෙන පහසුකම් මදි. ඒවැයි වෙසෙන ජනතාවට අවශ්‍ය කරන අනෙකුත් පහසුකම් විශාල ප්‍රමාණයක් අපි බලාපොරොත්තු වෙනවා 2017 වර්ෂයේදී ලබා දෙයි කියලා. ඒ නිසා මම මීට වඩා කරුණු ප්‍රකාශ කරන්න යන්නේ මේ අමාත්‍යාංශ දෙකේම මේ අවධානය යොමු කරමින් ගාල්ල දිස්ත්‍රික්කයේ තිබෙන ප්‍රශ්නවලට විශේෂ අවධානයක් යොමු කළා කටයුතු කරයි කියලා බලාපොරොත්තු වෙන් මම නියඩ වෙනවා.
ස්තුතියි. ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මන්ත්‍රීතුමා.
කුලසනේ සභාපතිතුමනි, විශේෂයෙන් අද දිනේ අමාත්‍යංශ කීපයක වැයශීර්ෂ විවාදයට ගන්න අවස්ථාවේ මම විශේෂ අවධානය යොමු කරන්නේ උලසනේ සභාපතිතුමනි, අද දිනේ ග්‍රාමීය වටිතල පහසුකම් පිළිබඳ මගේ මිත්‍ර අමාත්‍ය මම බොහොම ගරු කරන වත්තට යමක් කරන්න උත්සාහ කරන උස තියෙන අපේ දිගම්බර මැමැතිතුමාගේ අමාත්‍යංශය පිළිබඳ තමයි කතා කරන්න යන්නේ උලසනේ සභාපතිතුමනි. මොකද මම නියෝජනය කරන මහරුවර දිස්ත්‍රික්කයේ 30%, එවැගේම මම ඉන්න නාවලපිටිය ආසනයේ 35% වතුකරේ ජනතාව නියෝජනය කරන නිසා මේ ජනතාව දැඩි අසීරුතාවයකට පත් වෙලා තියෙන නිසා මේ වතුකරේ ජනතාවගේ ප්‍රශ්න ගරු ඇමතුමාගේ අවධානය යොමු කරන්න මම කැමැතියි. ගෞරව අමිච්චරවර්ගලේ, උංගල අමිච්චරවන්ද පෙරන්තෝට්ට උත්කට අමෙප්ප අයිච්ච අඳ අමිච්චතා උங்களுக்கு தெரியும். ගෞරව அமைச்சர்வர்களே, 2014 ஜனவரி 8 தோட்டத்தில் மக்கள் எல்லாரும் உங்களே நம்பிட்டு ஓட்டு கொடுத்தாச்சு. தோட்டத்தில் மக்களுக்கு 10,000,000 கூட ஓட்டு இருக்கு, உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆகஸ்ட் மாசம்லேயும் உங்களுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வாரத்துக்கு 100,000 எல்லாரும் தோட்டத்தில் மக்கள் கௌரவ அமைச்சர் தொண்டமன் அமைச்சருக்கும் கூட உங்களுக்கு தான் ஓட்டு கொடுத்தேன். ஏன்னா நீங்க ஆணையோட தான் ஓட்டு கேட்டீங்க. தோட்டத்தில் மக்கள் எல்லாரும் நினைச்சாச்சு ஆணைக்கு ஓட்டு கொடுத்தா ஜனவரி 8 அண்ணா பறைக்கு ஓட்டு கொடுத்தா தோட்டத்தில் மக்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் அமைச்சர், இப்ப 2 வந்திருக்கு. இப்ப போன வருஷம்லயும் இதே அமைச்சர் தான் இங்க இருந்து. இப்ப நீங்க பாருங்க கௌரவ அமைச்சர் அவர்களே, தோட்டத்தில் ஆட்களோட இருச்சு பறிச்சிரே. இப்ப பாருங்க கல்வி அமைச்சர் பறிச்சிரே. உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் பொடியனுக்கு எல்லாரும் படிக்கிறதுக்கு அதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கேன் கல்வி பறிச்சிருக்கு, அதோட சுகாதார பறிச்சனே. உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் மக்களுக்கு எவ்வளோ சுகாதார பறிச்சனை இருக்கிறேன், அதோட வீடு பறிச்சனே. எவ்வளோ வருஷம் தோட்டத்தில் மக்கள் அதே 10 லைன் காம்பரில் தான் இருக்கிறேன், உங்களுக்கு அது நல்லா தெரியும். அதோட சம்பளம் பறிச்சனே. இப்ப ஜனவரி 8 ஆகஸ்ட் மாசம்லயும் உங்களுக்கு ஓட்டு கொடுத்து நீங்களால் எல்லாரும் சேர்த்து 1,000 ஓட்டு கொடுப்பாருன்னு நினைச்சுதான் உங்களை எல்லாருக்கும் ஓட்டு கொடுத்தேன். இப்ப என்ன நடந்திருக்கு, நீங்க 1000 ஓட் கொடுத்தா 740 க்கு நீங்க செட்டில் பண்ணாச்சு. அந்த 740 எடுக்கிறதுக்கும் 7 மணி இருந்து 4 மணி வரைக்கும் தொடுதுல வேலை செய்ய வேணும். ரைட், நன்றி. நீங்க நூறலிய ஓட் கேட்க வரீங்களா? வாங்க வாங்க. அதோட கௌரவ அமைச்சர் உங்களுக்கு நல்லா தெரியும், தோடத்துல மக்களுக்கு இப்ப நீங்க போன வருஷம்ல என்ன சரி வேலை செய்ய ட்ரை பண்ணாச்சு. நீங்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது பல்லு இல்ல, உங்ககிட்ட சல்லி இல்ல, உங்களுக்கு அரசாங்கம் சல்லி கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சரி செய்ய ட்ரை பண்றீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க தோடத்துக்கு போயிட்டு ஆட்களோட பேசிட்டு வீடி சார் கட்டுறதுக்கு, ரோட் சார் கட்டுறதுக்கு, சுகாதார அதெல்லாம் வேலை நீங்க செய்ய ட்ரை பண்றது. இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு ஓட் கொடுத்திருக்கீங்க நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கௌரவ அமைச்சர் இந்த பயணம், இப்ப நீங்க வீடு சரி கட்டுற ஒரு பிளான் ஒண்ணு இருக்கு, போன வருஷம் எவ்வளவு நீங்க சரி கட்ட நீங்க ட்ரை பண்றது, நீங்க பிளான் எல்லாம் சரி கட்டுற அமைச்சர் நீங்க மினிஸ்ட்ரியில எல்லாம் வேலை செய்யறது, அரசாங்கம் உங்களுக்கு ஓட் கொடுக்க மாட்டாங்க தானே. இந்த அரசாங்கம் நினைக்க வேணும் 1.5 லட்சம் ஓட்டு இருக்கு உங்களோட, இந்த 1.5 லட்சம் கொடுத்து இல்லைன்னா இந்த அரசாங்கம் வரமாட்டாங்க தானே. நீங்க 2 லட்சம் தானே வந்து ஜனவரி 8 எவ்வளவு டிஃபரண்ட் 2 லட்சம், அகோஸ்து எலெக்ஷன்ல என்ன நடந்த 2 லட்சமும் இல்ல. அப்ப இந்த அரசாங்கம் வந்திருக்கு தோடத்துல மக்கள் ஓட்டு கொடுத்திருந்து, இப்ப தோடத்துல மக்கள் ஓட்டு கொடுத்து என்ன நடந்திருக்கு? யாழ்ப்பாணம் அதே தான் சொல்றது, யாழ்ப்பாணம் ஓட்டு கொடுக்கல இல்லைண்டா இந்த அரசாங்கம் இல்ல. இப்ப நீங்க உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கு, என்ன கொடுத்திருக்கு? நாடும் இல்ல மாடும் இல்ல, உங்களுக்கு நாடும் இல்ல மாடும் இல்ல, இப்ப மாடுதான் கிடைத்திருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் இப்ப கௌரவ மஹிந்த ராஜபக்ச இருக்க போக்கல எவ்வளவு யாழ்ப்பாணத்துக்கு வேலை செஞ்சு எவ்வளவு ரீசெட்டில் பண்ற ஆட்கள் எவ்வளவு அங்க கொண்டு போயிட்டு இருக்கு, எவ்வளவு நாங்க ரோடு சரி கட்டிருக்கு, எவ்வளவு நாங்க எவ்வளவு ஸ்கூல் நாங்க சரி கட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு ரோட்டு வீடு வாணவா, ரோட்டு வீடு வாணவா? நீங்க அந்த லைன் கேமரில் இருக்க வேணுமா? நீங்க அந்த ஹட்ல இருக்க வேணுமா? பிரச்சனை ஈலாம் கொடுக்கலா எல்லாம் கொடுக்கலா? சரி, நாங்க நான் யாழ்ப்பாண பிரச்சனை பேச மாட்டேன், என்ன பிரச்சனை தோடுதல பிரச்சனை அது நாங்க பேச போயிரும். கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சம்பளம் பிரச்சனை, தோடத்தில் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாச்சு, எவ்வளவு நாள் அவங்க ரோட்டுக்கு வந்தே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த பயணம், எல்லாரும் தோடத்தில் மக்கள் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஏன் தோடத்தில் மக்கள் எல்லாம் உங்களோட அரசாங்கம் நம்பினேன், உங்களோட அரசாங்கம் நம்பினே தான் நம்பிட்டுதான் உங்களுக்கு ஓட் கொடுத்தேன். கௌரவ அமைச்சர் நீங்க கொஞ்சம் இப்போ தோடத்துக்கு போயிட்டு ஆல்கோலோ பேசுங்க, இப்ப எல்லாரும் அரசாங்கம் கேசுறது, எல்லாரும் இப்ப நாங்க என்ன ஏன் நாங்க ஓட் கொடுத்தேன்னு கேக்குறது சொல்லுங்க.
தெமலையும் கத்தா காரணம் மாம சிங்களே வச்சன கியாண்ட கெமத்தி ஒவ்வொருத்துமா எத்தனைமா பத்துக்குற ஜனதா ஆதரிக்க நீங்க நான் தண்ணவா நமோத் ஒவ்வொருத்துமா இம்புள் பிட்டிய வத்தே நகரசபா லங்க என்ன வத்த லாயம ஏம தியலா ஏ ഇഡന്റിക്ക് ബെദല ദില ദിന പെച്ച സിസ്സകാണ് ഏ മിനുസും അവിടെ അവിടെ ഇവിടെ ക്യൂവാ നമുക്ക് ഏ മിനുസുട്ട് അങ്ങലാക്കരുത് ദീലന്നെ ഏവാകെ കറല മേവാകെ ആദരം കഥാ കറണോ പുതുമൈത്തന നമുക്ക് പടികന പ്രശ്നം കറുവോ അപ്പൊ എമതാമ ജനതാവട്ടവില്ല ആദരം ഇന്ദ്രത്തീനെ പടി വെടിക്കണോന്ന് കീല നമുക്ക് അപ്പീന അസംകരാണ് ഒകുളം തക്ക ഇന്ന എക്കനി തമ അസംകരാണ് ആണ്ടോത്ത് മെച്ചരകാല ഒകുള ആണ്ടോത്ത് അസംകരവണ് ഉത്തി സമിതി സമഗ ആപത്ത സംഗതം അസംകരാണ് ആണ്ടോട് ദുസ്കീല
அமத்துமா மகே பிரஷ்டே வத்துகரே ஜனதாவட்ட பேச்ச சதக இடம் தேன் ආණ්ඩුව ප්‍රතිපත්තියේ තීරණයක් කරන්න දෙන ඔබතුමා නායකයෙකුට මම මගේ ආසනේ පොයිසස් අත දීලා තිනවා මම දීලා තිනවා වින්සෝ ෆොරස්ට් අත දීලා තිනවා මොන්ටි ක්‍රිස්ටෝ දීලා තිනවා ඉබුල් පිටිය දීලා තිනවා බෝහිල් දීලා තිනවා වෙස්ටෝල් දීලා තිනවා බාකේබල් දීලා තිනවා ඔබතුමාලට මෙමෙ ඇමතුමා මේකයි මෙමෙ ඇමතුමා අනේ පොඩ 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 අද ඔබතුමා කියන්නේ සිංගල මිනිස්සුට පොයිසස් 15ක් දුන්නා වතුකරේ මිනිස්සුට පොයිසස් 7ක් දුන්නා හරි ඔබතුමා බැලුවාම මෙතන පළතරයක් තියෙනවා හැබැයි ඇමතුමා මතක තියාගන්න සිංගල මිනිස්සුන්ට ඉඩම් දීලා තියෙන්නේ මුළු මහනුවර දිස්ත්‍රික්කෙම අපි ගත්තොත් ඕනනම් පවුල් 200කට. හැබැයි වතුකරේ ලක්ෂ 10කට අපි ඉඩම් දෙන්න හදන. එතකොට ලක්ෂ 10 පර්සස් 7න් වැඩි කරාම කොච්චරද ප්‍රමාණය? අතන පර්සස් 15 පවුල් කීයද? සෑමතුමා ගමක් පුළුල් කරන ගම් පුළුල් වැඩසටහන ඇති ඉඩමක් බෙදෙන එකයි, වත්තේ දෙන එකයි කාරණා දෙකක් හැමතුමා. වත්තේ අපි වත්තේ මුළු ඉඩම් ටිකම දෙන්න ගත්තොත් ඒක වත්ත කරන්න බෑ. කොජේරිගේ අමචර් අමචර්, මේක තමලාල පෙසිකලේ. මේක වතු වැඩිදල පහසුකම් හැමත්. හරි අමචර් කොජේ උකරංගලේ. அமைச்சர் சரி சரி கொஞ்சம் உட்காருங்களே அமைச்சர் கொஞ்சம் உச்சா இப்ப உங்களுக்கு நான் சப்போர்ட் தானே கொடுக்க போறேன் அரசாங்கம் உங்களுக்கு சல்லி கொடுக்க
மாட்டேன்
நீங்க வேலை தான் சொன்னதா நீங்க சாப்பாடுக்கு ட்ரை பண்றது பல்லு இல்ல ஒவ்வொருத்துமா பத்கண்ட ஹதனோ தத்னே ஏகை பிரச்சதீன் ஹரி
கர்மந்தமா வினாடியாய் தவ தின்னே
ஓயா பத்கண்ட ஆசை ஓயா பத்கண்ட உற்சாக கரோ அபே கட்டே தத்னே ஏகை ஒவ்வொருத்துமா தின்ன பிரச்சே உங்களுக்கு வேலை செய்யிறதுக்கு பல்லு இல்ல அதுதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் கொடுக்க போறேன் நான் உங்களுக்கு இசை பாடேன் எனக்கு நல்லா தெரியும் திகம்பரம் பண்ணா உங்களுக்கு திகம்பரம் அமைச்சருக்கு வேலை செய்ய வேணும் எங்களுக்கு அது தெரியும் தொண்டமன் அமைச்சரும் வேலை செஞ்சா நீங்க வேலை செய்ய ட்ரை பண்ணது எனக்கு நல்லா தெரியும் நீங்களும் வேலை செய்ய ட்ரை பண்றது நான் சொல்றேன் அமைச்சர் வேலை
செய்யறது வினாடி
மகானூர மனாபட்டிக கைகள்
நான்
மிச்சம் பேச மாட்டேன் கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களை காலத்துல உங்களுக்கு தெரியும் தோட்டத்தில் மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் சுகாதார பிரச்சனை எடியூகே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தானே இப்ப இந்த சம்பளம் பிரச்சனை வந்து மிச்சம் பிரச்சனை கௌரவம் அமைச்சர்களே அதுக்கு நீங்க அரசாங்கம் கூட பேசுங்க இப்ப பாருங்க அந்த சம்பளம் எடுக்கிறதுக்கு 7 மணி இருந்து 4 மணி வரைக்கும் வேலை செய்ய வேணும் இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க எப்ப நாங்க வீடு எல்லாம் சரி கட்ட முடிய போறது இப்ப பாருங்க எவ்வளவு வீடு 10.5 லட்சம் கூட நாங்க வீடு கொடுக்க வேணும் தானே அமைச்சர் இனி அதோட உங்களோட அரசாங்கம் 3 வருஷம்க்கும் இருக்கல தானே உங்களோட அரசாங்கம் 3 வருஷம்க்கும் இருக்க மாட்டாங்க இப்ப 2 வருஷம் முடிஞ்சு இன்னும் 1 வருஷம் தான் உங்களுக்கு இருக்கலும் ஆட்கள் எல்லாம் அடி பிடித்து நீங்க வெளியே போடுவாரு
அதோட
இந்த அடுத்த வருஷம் சரி தோடத்துக்கு என்ன சரி வேலை செய்யுங்க இல்லாத கௌரவ அமைச்சர் எனக்கு நல்லா தெரியும் நீங்க கௌரவ நல்ல அமைச்சர் அது எனக்கு தெரியும் நீங்க வேலை செய்ய ட்ரை பண்றது அப்ப இவங்க எல்லாம் பிரைவேடைஸ் பண்றது இப்ப உங்களுக்கு தெரியும் தானே ஹம்பாத்திர போட்டை எல்லாம் வித்தி இருக்கு அந்த சல்லி கொஞ்சம் எடுங்க எல்லாம் விற்க போறோம் தானே அந்த சல்லி கொஞ்சம் தோடத்துல வேலை செய்யற இருக்க சொல்லுங்க உங்களுக்கு ஓட் கொடுத்து தானே தமிழ் மக்கள் அதை எடுத்துட்டு தோடத்துல மக்களுக்கு என்ன சரி வேலை செய்யுங்க அமைச்சர் இல்லாடி அர்த்த பையனும் உங்களுக்கு தோடத்துக்கு போயில கௌரவ அமைச்சர்
கரு மந்தமா காலி அவசான கதா அவசங்கரன் கரு ஜேசி அலுவா தோழ மந்தித்துமா
காரகசவா சபாபித்துமா ඔබතුමන් බොහොමත්ම ස්තුතියි විශේෂයෙන්ම අද දිනේ අමාත්‍යංශ ගණනාවක වැයශීෂ්‍ය කතා කරන අවස්ථාවේ මම බලාපොරොත්තු වෙනවා විශේෂයෙන්ම අපේ ප්‍රදේශයට බලපාන ඒ වගේම අපේ ප්‍රදේශයේ විශාල ප්‍රමාණයක් තමන්ගේ ආර්ථික තත්ත්වය ඉහළ නඟ ගන්න කටයුතු කරන විශේෂයෙන්ම ග්‍රාමීය ආර්ථික කටයුතු අමාත්‍යංශය පිළිබඳව කරුණු කීපයක් මතක් කරන්න විශේෂයෙන් පී හරිසන් ඇමෙත්තුමා විශාල උනන්දුවක් ගන්නවා මේ අමාත්‍යාංශයේ කටයුතු අපේ ග්‍රාමීය ආර්ථිකයේ එහෙම නැත්නම් ඒ කටයුතු දිරිමත් කරලා ඉස්සරහට ගෙනියන්න විශේෂයෙන් මම මතක් කරන්න ඕනි අපේ ප්‍රදේශයේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ ඒ වගේම වයින් පළාත ගත්තාම බිත්තර නිෂ්පාදනයෙන් 60%ක් බිත්තර නිෂ්පාදනය කරන්නේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ සහ උත්තරම දිස්ත්‍රික්කයේ ගොවි ජනතාව. ඉතින් මේ ශ්‍රේෂ්ඨය තුළ විශාල දියුණුවක් වගේම ගැටලු ගණනාවක් තියෙනවා. මම ගරු ඇමෙත්තුමාගේ අවධානයට යොමු කරන්න කැමැති විශේෂයෙන්ම අපේ බිත්තර නිෂ්පාදක වරුන්ගේ සංගමයේ පහුගිය දවසක අපි හමු වෙලා අපිව දැනුවත් කරා කුරුණෑගල ප්‍රදේශයේ තියාලගේ තියෙන ගැටලු සම්බන්ධයෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න. ප්‍රධානම ගැටලුවක් තමයි බිත්තර නිෂ්පාදනය කරනකොට මේකෙන් 70%ක්ම මේ ගොවියන්ට වැය වෙන්නේ මේ ආහාර සඳහා කුකුළන්ගේ ආහාර සඳහා. එතකොට විශාල වියදමක් ආහාර සඳහා අද යොදන්න සිද්ධ වෙලා තියෙනවා මේ බිත්තරයක් නිෂ්පාදනය කිරීමේදී. ඉතින් ඒකෙදි ගරු ඇමතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමැති මේ කුකුලන්ගේ ආහාරයට විශාල වශයෙන් ගන්න බඩඉරිඟු කිලෝවක් අද මේ වෙනකොට රුපියල් 55-60 දක්වා අතර මිලකට ඇවිල්ලා තියෙනවා. ඒ වගේම රයිස් පොලිස් මිල රුපියල් 50 දක්වා වැඩි වෙලා තියෙනවා. මේක මම හිතන්නේ සාමාන්‍ය මිලත් එක්ක බැලුවම ඉහළ මිලක්. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම මේ නිෂ්පාදනයෙන් ඉල්ලීමක් තියෙනවා. බඩඉරිඟු අපේ රටේ නිෂ්පාදනයේ වාර්ෂිකව බඩඉරිඟු මෙට්‍රික් ටොන් 160,000 වගේ තමයි අපි රටේ නිෂ්පාදනය කරන්නේ 2016 අවුරුද්ද නිෂ්පාදනය කරලා තියෙන්නේ. නමුත් විශේෂයෙන්ම මේ කුකුළු ආහාර සඳහා වාර්ෂිකව බඩඉරිඟු මෙට්‍රික් ටොන් 450,000 අවශ්‍යතාවයක් තියෙනවා. ඉතින් ගරු ඇමතිතුමාට මතක් කරන්න කැමතියි මේ බඩඉරිඟු ආනයනයේදී අය කරනු ලබන 10% බද්ද එහෙම නැත්නම් ඒ සහනය ලබා දීලා අවශ්‍ය වේලාවට විශේෂයෙන්ම හිගයක් ඇති නොවන ආකාරයෙන් මේ බඩඉරිඟු ආනයනය කිරීම සඳහා ඒ සහයෝගය ලබා දෙනවා නම් යම් ප්‍රමාණයක මිල පාලන එහෙම නැත්නම් මේ මිල මේ තරම් අධිකව ඉහළ යන්නේ නැතුව නිෂ්පාදනය වියදම අඩු කරගන්න මේ ගොවියන්ට පුළුවන් අවස්ථාවක් තියෙනවා. ඉතින් ඒ සඳහා ඔබතුමාගේ අවධානය යොමු කරනවා. ඒ වගේම මේ 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 අද තියෙන නිෂ්පාදනයත් එක්ක බැලුවම බඩඉරිඟු මෙට්‍රික් ටොන් 103ක විතර හිගයක් හැම වර්ෂයකම ඇති වෙනවා. ඉතින් ඒක ඔබතුමා මේ මේ සම්බන්ධයෙන් අවධානය යොමු කරලා ඒ අවශ්‍ය ප්‍රමාණය අපිට ආනයනය කරගන්න අවස්ථාව ලැබෙනවා නම් අපේ රටේ නිෂ්පාදනයේ වැඩි කරන තෙක් මේ කර්මාන්තයට ඒක මං හිතන්නේ විශාල රුකුලක් වෙනවා. මේ ගොවියන්ට මේ නිෂ්පාදන වියදම කෑම සඳහා 70%ක් දරන්න වෙලා තියෙන එක තම අඩු කරගන්න අවස්ථාවක් උදා වෙනවා කියන එක මම මතක් කරන්න ඕනි. ඒ වගේම තමයි විශේෂයෙන් මතක් කරන්න ඕනි අද කුකුළු පැටව් ගත්තාම කුකුළු පැටේක් සාමාන්‍ය ඇතිකරන යන වියදම සාමාන්‍ය පිරිවැය රුපියල් 60ක් විතර. නමුත් අද වෙළඳපොලේ 180යි 250 දක්වා මේ කුකුළු පැටවගේ මිල ඉහළ ගිහිල්ලා තියෙනවා. ඉතින් මෙන්න මේ තත්ත්වය මෙන්න මේක ඒකාධිකාරයක් හැටියට අද ගෙනියනවා. ඒ වගේම මේ කුකුළු පැටව මිලදී ගැනීමේදී සාමාන්‍ය ගොවියන්ට ඇත්තටම අතරමැදියන් සම්බන්ධ වෙන නිසා මේ මිල අධික ලෙස ඉහළ ගිහිල්ලා තියෙනවා. ඉතින් ඒ සම්බන්ධයෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කරලා මේ අතරමැදියන් නැතු අතරමැදියන් තොරව කෙලින්ම අපේ ගොවියන්ට කුකුළු පැටව ලබා ගැනීමේ අවස්ථාව සලසා දෙන වැඩපිළිවෙලක් සකස් කරන්න කියලා මම ඉතාමත් ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. මොකද මේ කරුණ නිසා තමයි නිෂ්පාදන වියදම ඉතාමත් ඉහළ ගිහිල්ලා තියෙන කියන එක මේ අවස්ථාවේදී මතක් කරන්න ඕනේ. ඉතින් විශේෂයෙන්ම බිත්තර නිෂ්පාදනයේදී මම මුලින් කිව්වා වගේ 65%ක් විතර නිෂ්පාදනය කරන්නේ කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ. ඒ වගේම අපි පුත්තලම දිස්ත්‍රික්කයේ වයම් පළාත් තුල. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම අපේ ප්‍රදේශයේ විශාල පිරිසක් මේ සඳහා මේ ආර්ථික වශයෙන් තමන්ගේ රැකියාව හැටියට ලක්ෂ 7-8ක් මේකෙදි යෙදිලා ඉන්නවා කියන එකත් මම මතක් කරන්න ඕනි. ඉතින් ඒක තුල අද අපේ රටේ මං හිතන්නේ මන්ද පෝෂණය සඳහා හොඳම ප්‍රෝටීන් ආහාරය තමයි බිත්තර. ඉතින් මේක අද 2016 වෙනකොට බිත්තර 105යි 115යි වගේ අතර ප්‍රමාණයක් දෛනික පරිභෝජනයකට භාජනය වෙනවා. ඒ කියන්නේ අපි එක්කෙනෙක් බිත්තර 100 අවුරුද්දකට එච්චර කනවා. 2017 වෙනකොට මේක 125 විතර දක්වා වැඩි වෙයි කියලා විශ්වාස කරන නිසා මේක විශේෂයෙන්ම මේ කර්මාන්තය මේ යෙදිලා ඉන්න විශාල පිරිසකට ඒ සහන සැලසීම සඳහා ඔබතුමාගේ අමාත්‍යංශ මගින් අර මම මුලින් කිව්ව කුකුල් කෑම සඳහා මේ අධික වියදමක් වැය වෙන එක අපි අඩු කරගන්නත් ඒ වගේම කුකුල් පැටව් මේ තරම් අධික මිලකට ගිහිල්ලා තියෙන එක අඩු කරගෙන ඒ සහයෝගය ගොවියට ලබා දීමටත් කටයුතු කරනවා නම් ඉතාමත් ඔබතුමාට මං හිතන්නේ මේ සම්බන්ධයෙන් ඔබතුමා සාකච්ඡා ගන්නවත් දැන් පවත්වලා තියෙනවා. අපි ලබන වසරේදී විශේෂයෙන්ම අපි විශේෂයෙන්ම හාල් මිල එහෙම නැත්නම් විශේෂයෙන් මේ රයිස් පොලිස් මිල ඉහළෑම නිසා ඇතිවලා තියෙන තත්ත්වය තවදුරටත් උග්‍ර වෙන්න පුළුවන් නිසා ඒ ගැනත් අවධානය යොමු කරලා ඔබතුමා කටයුතු කරයි කියලා මතක් කරමින් ඒ සඳහා විශේෂ සහයෝගයක් ගොවි ජනතාවට ලබා දීමට අවශ්‍ය පියවර ගන්න කියලා මම මතක් කරනවා. ඒ වගේම මම කතා කරන්න ඕනේ කඳුරට නවගම්මාන අපේ අමාත්‍යතුමා විශේෂයෙන් මතක් කරන්න ඕනි අපේ ප්‍රදේශෙත් මම නියෝජනය කරන මාවතකම ඒ වගේම දොඩංගස්සන්ද මේ ප්‍රදේශවලත් වතු ගණනාවක් තියෙනවා. ඉතින් ඒ ප්‍රදේශයේ දෙමළ කතා කරන ජනතාව වෙනුවෙන් නම නිවාස ඉදිකිරීම සඳහා අපි යෝජනා කරන ඇමතිතුමාට උඩරට ප්‍රදේශයේ එහෙම නැත්නම් වතුකරේ ඒ ක්‍රියාත්මක කරන වගේම අපේ ප්‍රදේශයේ 20,000ක් විතර ජනතාව ජීවත් වෙන වතුකරේ ඒ අයටත් ඒ නිවාස ලබා දීම සහ ඒ අයගේ ගැටළු සම්බන්ධෙත් ඔබතුමාට අවධානය යොමු කරමින් ඔබතුමාට අපි ආරාධනා කරනවා මේ ප්‍රදේශයටත් ඇවිල්ලා ඒවා බලලා ඒ උදවිට උදව් කරන්න විශේෂයෙන්ම කඳුරට නවගම්මාන අමාත්‍යතුමාටත් ආරාධනා කරමින් විශේෂයෙන්ම හැරිසන් මැතිතුමාටත් අපේ අමාත්‍යතුමාටත් අපේ ප්‍රදේශයේ විශාල වශයෙන් ක්‍රියාත්මක වෙන මේ විතර නිෂ්පාදනය සඳහා ඔබතුමාගේ අවධානය යොමු කළා ඒ සහයෝගය ලබා දෙන්න කියලා ඉල්ලා සිටින්න මම වචන ස්වල්පේ අවසන් කරනවා
ස්තුතියි ගරු සිරිනේ මන්ත්‍රීතුමා විනාඩි 4යි 4 මිනිත්ස්
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய மலையக தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் மலையக தமிழ் தேசிய இனத்தினுடைய குறைபாடுகள் தொடர்பாகவும் இங்கே பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமாக 9.5 லட்சம் மக்கள் வாழுகின்ற மலையக பகுதிகளிலே அந்த மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை என்கிற ஒரு நாடு உலகப்பந்திலே தன்னுடைய அடையாளத்தை கொண்டு வருவதிலும் இலங்கை நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பை நிமித்துவதிலும் இந்த மக்கள் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே தங்களுடைய பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அதற்காக ஆயிரக்கணக்கிலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணிலே ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வி பொருளாதாரம் இவருடைய வாழ்க்கை என்பது இன்றும் சரியான முறையில் செப்பனிடப்படாத ஒரு மனிதர்களாக மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட அல்லது அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை முறை தேடப்படாத நிலையில் கொண்டு செல்லப்படுகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுக்கு இலங்கை என்கிற ஒரு நாட்டை கட்டி வளர்த்த மக்களுக்கு உருவாக்கிய இந்த மக்களுக்கு இன்னும் சொந்தமாக நிலமில்லை என்கிற ஒரு வரலாற்றை நாங்கள் இன்னுமே யாரும் சரியான முறையில் சிந்திக்க முடியாமல் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் கிரியல்லா அவர்கள் கூட அப்பொழுது சொன்னார், நாங்கள் அவர்களுக்கான காணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்களுக்கு இந்த மண்ணிலே 1 ஏக்கர் குறைந்தது 1 ஏக்கர் காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படுகிற பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய சுய பொருளாதாரத்தையும் இந்த நாட்டுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பையும் அவர்களால் கட்டி வளர்க்க முடியும். இன்று இந்த நாட்டில் எத்தனை பேருக்கு ஏக்கர் கணக்கான நிலங்கள் சொந்தமாக இருக்கின்றன, எவ்வளவு ஏக்கர்களுக்கு அதிபதிகளாக பலர் வாழுகிறார்கள், பெருந்தோட்டங்களுக்கு எத்தனை முதலாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு வாழுகிற சூழல்களில் இன்றும் அங்கே வாழுகின்ற அந்த மக்கள் ஒரு துண்டு நிலத்துக்கு சொந்தமில்லாமல் வெறுமனே ஒரு 7 பேர்ச் காணியில் அவர்களுக்கான வீடு என்பது கூட எவ்வளவு காலங்களுக்கான நிரந்தரமானது என்பது மிக மிக கேள்விக்குரிய ஒரு விடயம். இதை அமைச்சர் நண்பர் தியாகம்பரம் அவர்கள் கூட எடுத்திருக்கிற முயற்சி மிக முக்கியமானது. அவர்களுடைய அந்த இளைய தலைமுறை எடுத்திருக்கிற முயற்சியும் அவர்களோடு இணைந்து அமைச்சர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அவர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஏன் இவ்வளவு காலமும் சிந்திக்கப்படாத விடயம் இப்பொழுதாவது அவர்களுக்கு நடப்பதற்கு ஒரு ஆரம்பம், அதிலும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட பிற்பாடுதான் அந்த நினைவு கூட இந்த நாட்டில் ஏற்பட்டதாக இந்த வரலாற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால், அவர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்தை அவர்கள் கட்டி வளர்க்க வேண்டுமானால், அவர்களுக்கு 1 ஏக்கர் காணி இந்த மண்ணில் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் இப்பொழுதும் பல இடங்களிலே குடியேற்றங்களை மேற்கொள்கிறோம். வலுக்கட்டாயமாக சிலருடைய காணிகளை பறிக்கிறோம், சிலர் சென்று காடுகளை வெட்டி காணிகளை பிடிக்கிறார்கள். ஆனால் இந்த மலையகத்திலே வாழுகிற இந்த தமிழ் தேசிய இனம் தன்னுடைய 200 ஆண்டு கால வாழ்க்கை முறையில் தனக்கான ஒரு நிலத்தை பிடிக்க முடியாமல், தனக்கான ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க முடியாமல் அவர்கள் திணறுகின்ற வரலாற்றை தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையோடு பார்க்க வேண்டும். ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய ஏழ்மை, அவர்களுடைய வருமானம், அங்கே இருக்கிற சுகாதார நடைமுறைகள், கல்வி நடைமுறைகள், பொருளாதாரத்தில் அவர்கள் உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய நடைமுறைகள் தான் மிக முக்கியமானவை. ஆனால் இங்கே மலையகத்திலே வாழுகிற மாணவர்களில் கிட்டத்தட்ட காப்போத்த சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் தாய்மொழியிலே 34% மாணவர்கள் மட்டும்தான் சித்தி வருகிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு காரியம். தன்னுடைய சொந்த மொழியில் கூட 100% சித்தியை பெற முடியாத ஒரு மாணவர் சமுதாயத்தை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. இதே போல கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் பாடங்களிலே 74%, 60%, 50% மாணவர்கள் சித்தி பெறாமலே அவர்கள் தள்ளப்பட்டு செல்கிறார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஒரு பெரிய பின்னடைவு. இலங்கையிலே இம்முறை வரவு செலவு திட்டத்திலே 37,000 மேற்பட்ட மாணவர்களை அடுத்த ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்வதற்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட 29,000 பேர் இங்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் 120-150 உட்பட்ட மலையக தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக தெரிவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஏனையவர்கள் அவ்வாறான தெரிவுக்குள் வருவதில்லை. ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது. மலையகத்திலே வாழுகிற அந்த தமிழ் இளைஞர்கள் தமிழ் மாணவர்களுடைய கல்வியிலே ஒரு மேம்பாடு வர வேண்டுமானால் அவர்களுக்கான விசேட புள்ளி திட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் பல்கலைக்கழக படிகளில், அவர்கள் கல்வி கல்லூரிகளின் படிகளில் ஏறுவதற்கான வாய்ப்பை கல்வி ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படுகிற பொழுதுதான் இந்த நாடு எந்த இடத்திலும் ஒரு தொய்வில்லாத அந்த இனம் தான் உழைத்ததற்கான ஒரு பலனை அனுபவிக்கின்ற நிலையை உருவாக்கி கொடுக்கும். நாங்கள் கடந்த காலனித்துவ வரலாறுகளை பார்த்தால் அமெரிக்காவில் சரி, பிரித்தானியாவில் அல்லது பிரான்சில் அந்த நாடுகள் தாங்கள் சென்ற நாடுகளிலெல்லாம் அங்கே வாழ்ந்த மக்களை, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலே வாழ்ந்த மக்களை அந்த நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு சென்றார்கள், வேலைக்காக ஆட்களை கொண்டு சென்றார்கள். அமெரிக்காவிலே, பிரித்தானியாவிலே, பிரான்சிலே நிலக்கீழ் புகையிரத பாதைகள், மேல் பாதைகளை அமைத்தல், அந்த நாடுகளை அபிவிருத்தி செய்வதில் அங்கே வாழ்ந்த ஆப்பிரிக்க மக்களுடைய பங்கு மிக முக்கியமானது. இன்று அந்த மக்கள் அந்த நாட்டின் குடி உரிமையோடு, தங்களுக்கான சொந்த நிலங்களோடு அந்த சமமாக மதிக்கப்படுகின்ற பிரஜைகளாக அங்கே வாழுகிறார்கள். ஆனால் இங்கே இந்தியாவிலே இருந்து 200 வருஷங்களுக்கு முதல் இங்கே வந்த தமிழர்கள் மலைகளை குடைந்து விஷப்பாம்புகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் இடையில் அவர்கள் இந்த மலையகத்தை வளர்ச்சியடைய செய்தார்கள். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்தினார்கள். எத்தனையோ முதலாளிகளுடைய வாழ்வை உயர்த்தினார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் லயன்களில் தேங்காய்ப்பூ இல்லாத, தேங்காய் இல்லாத ரொட்டியும் ஒரு வெங்காய சம்பலோடும் தங்களுடைய வாழ்க்கையை இன்றும் அவர்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே இப்படி பிரஜைகள் இருக்கிறார்கள் என்பதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேருக்கு மனம் இருக்கிறது? அதை தயவு செய்து இவருடைய வாழ்க்கையுடைய மாற்றம் பெற வேண்டும். மாற்றம் பெற வேண்டுமானால் முதலில் அதனை நடத்துகிறவருடைய மனங்களிலே நல்ல சிந்தனைகள் ஏற்பட வேண்டும். அந்த மனமாற்றங்கள் அவர்களுக்கான சொந்த நிலம் வழங்குதல். அந்த சொந்த நிலம் இவ்வளவு காலமும் அங்கே வாழுகின்ற மக்களுக்கு வீடு வழங்கப்படாமல் இருந்ததென்றால் காரணம் அவர்களுக்கு நிலம் இல்லை. அவர்களுக்கு நிலம் இல்லாததால் தான் வீடு இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கிற அமைச்சர் தியாம்பரம் உட்பட்ட அமைச்சர் குலாம் எடுத்த அந்த மலையக இளந்தலைவர்கள் எடுத்த முயற்சி, அவர்களுக்கான 7 பேச் காணியாவது வழங்கி ஒரு வீடு வழங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 7 பேச், ஒரு பரப்பு கூட இல்லை. ஒரு ஏக்கர்லே 16 பரப்பு. அந்த 16 பரப்பில் ஒரு பரப்பு கூட வழங்கப்படாமல் 7 பேச் காணியிலே அவரோட வீடு வழங்கப்பட்டால் எவ்வளவு காலங்களுக்கு அந்த குடும்பம் வாழும்? இனி அந்த அடுத்த பரம்பரை, அவருடைய குடும்பத்திலே வாழுகின்ற பிள்ளைகள் எவ்வாறு அடுத்த சந்ததியை கொண்டு செல்ல முடியும்? ஆகவே இங்கே மிக முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை கருத்திலே எடுத்து இந்த நாட்டிலே இவர்களுக்கான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் உணவு பழக்க வழக்கங்கள், கருத்தடைகள் கூட கடந்த காலங்களில் மிக மோசமாக இந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது. இப்பொழுது அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் ஒரு தொழிலாளிகளாகவே இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதில் பழையவர்கள் கருத்து செலுத்தி இருந்தார்கள். இங்கே கௌரவ முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தம் அவர் கூட இங்கே உரையாற்றி இருந்தார். அவர், நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் ஆடு நனைதென்று ஓனாய் அழுத மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. தங்களுடைய காலங்களை அவர்கள் கைவிட்டார்கள். அந்த காலத்தில் அந்த மக்களுக்காக ஒரு துளியளவும் அவர்களால் உதவ முடியவில்லை. ஆனால் இப்பொழுது சில காரியங்கள் நடக்கிற பொழுது அவற்றை தடுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடுவது மிக மிக அபத்தமானது. அதனை விட இந்த கோதுமை மா என்பது கூட சாதாரண நகரங்களிலே வாழுகின்ற மக்கள் ஒரு 1.7 கிலோகிராம், ஒரு மாசத்திலே 1.7 கிலோகிராம் மாவைத்தான் உட்கொள்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆனால் கிட்டத்தட்ட மலையகத்திலே வாழுகிற ஒரு தமிழன், ஒரு தமிழிச்சி, ஒரு மாசத்திலே 12 கிலோகிராம் கோதுமை மாவை உட்கொள்கிறார். இதனால் வருகின்ற நோய்கள், இதனால் இருக்கின்றவருடைய உடல் ஆரோக்கியம், இதனால் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமை இந்த நாட்டிலே மிக மோசமான. ஆகவே இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக மிக முக்கியமானது. அவருடைய கல்வியிலே மேம்பாடு காண வேண்டும். அந்த மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு மக்கள் பார்க்கப்பட வேண்டும். அவருடைய நிலமும் அவருடைய வாழ்க்கையும் உலகத்திலே இன்று உலகம் மாறி பல்வேறுபட்ட
சுழற்சிகள்.
ஆகவே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே முதுகெலும்பாக இருந்த இவருடைய முன்னேற்றமும், இவர்களுக்காக இந்த நாட்டுக்காக உழைத்த இந்த மக்களுடைய கரிசனையும், இவர்களுக்கு நிலம் வழங்குவதன் மூலம்தான் தீர்க்கப்பட முடியும். அவர்களுக்கு இந்த நாட்டில் எல்லோரும் இணைந்தால் எத்தனையோ மலையகத்திலே பல காணிகள் வறுமையாக இருக்கின்றன. பல தோட்டங்கள் இப்பொழுதும் செய்யப்படாமல் இருக்கிறது. பல தோட்டங்கள் இப்பொழுதும் தரிசாக விடப்பட்டிருக்கிறது. அந்த நிலங்களில் மரக்கறி செய்கைகளில் அவர்கள் ஈடுபட்டு மலையக மரக்கறி செய்கைக்காக உலகம் பூராக வரவேற்பு இருக்கிறது. இந்த நாடு பூராக வரவேற்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் மரக்கறி செய்கையிலே தேர்ச்சி பெற்றவர்கள். நான் அண்மையிலே மண் சரிவு நடந்த பொழுது அவர்களை போய் பார்த்த பொழுது கூட அங்கே இருக்கின்ற வயதானவருடைய பற்கள் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கே பாவித்த உணவு வகைகள் வெற்றிலைகள் கூட அவர்களை ஒரு சரியான நிரந்தர நோயாளியாக மாற்றியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக நிரந்தர காணிகள் வழங்கப்படுகிற பொழுது அவர்கள் அவருடைய குடும்பம் எதிர்காலம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இவற்றையும் அதனை விட அந்நிய செலாவணியை உழக்கக்கூடிய மரக்கறிகளை கூட அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள். அதனை இந்த நாடு சிந்திக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன்.
தேங்க்யூ. கரு சுனில் அந்தோன்யத்தி மந்துமா.
கரு காரகசபா சபாபத்துமணி, மே ஆய்வாய் விவாதி அது தினே மகிதான விசேஷம் தியாக்தியனவா ஏகத்தமாய் காரக சபா அவஸ்தாவேதி போ அவஸ்தாவலுல அமாத்தியோர் மே சபாவில் அந்திந்ததா கதாவான் வல்ட பிரித்து பெஹதிலி கிரீம் கல்ல தீரம். நமுத் மே ஆய்வாய் விவாதி பலவினி மதாவட்ட அது தவசே பிராதேசிய சங்வர்தன பிலிபந்த அமாத்தியவரையா பில் மாஷல் சரத் பொன்சேகா மந்திரித்துமா மே விவாதிட்டு சம்பந்தம் வெடினே மே விவாதி எத்துமா சம்பந்தம் வெடினே எத்துமாக்கு அமாத்தியாசே வைசியூசே பிலிபந்த எத்துமா அது தனுவாத் நெத்து தானே மங்க விசுவாசக்கரே முக அமாத்தியாசிக்கு நில்தாரின் சம்பந்தம் வேணும் நிசா ஏமனா இக்கோ எத்துமா மே வைசியூசேட் யாம் கிசி எகங்கதாவியாக் நெத்து நிசா சம்பந்தம் வெடினே தானே நமது எத்துமாக்கு அமாத்தியாசே அமாத்தியாசே கன சாகச்சா கர தவசிடிபாத் கரு அமாத்தியத்துமா மே சபாவி ரந்தி நொசிதியும் பிலிபந்தவ அப்பி அப்பே கனகாட்டு பலக்கரணும் இவகேமே அமாத்தியாசேட் பாதேசிய சங்வர்தன கடுகு பிலிபந்த அமாத்தியாசேட் தியன எக்க ஆயத்தனையாய் ஏ ஆயத்தனை தமாய் ஹதபிம ஆயத்தனை ஹதபிம அதிகாரிய ஏ ஹதபிம அதிகாரிய அத்தனம மிக மகானுவர கேந்திர கரகத்த ஏ டிஸ்ட்ரிக்ட் கரணாவுக்கு ஒப்புதுமா தானோ விசேஷம் பாஞ்சு காதனை சம்பந்தி பஸ் சன்ராட்சணை கிரி பிலிபந்த கடுகு தமாய் ஆயத்தனை தியன் மே அமாத்தியவரையா பில் மாச சரத் பொன்சேகா மந்திரித்துமா அமாத்திய தூரே தருவே திதாஸ் தாசே பிப்ரவரி 25 அத வனத்துரு மே ஆயத்தன கிஹில்லனே அமாத்தியாசியர் தியன்னே ஆயத்தன விதராய் மே ஹதபிம அதிகாரிய விதராய் மே அமாத்தியாசியர் தியன்னே தமங்கே அமாத்தியாசியர் தியன எக்கம ஆயத்தனேட துமா கிஹில்லனே எக்க தவசக்ப அடுதரமே அத விவாதே சாகச்சா கரன தவசேத் பாராளுமன்றுவே நே திமே ஹரி கனகாடுதாயக தத்வய விசேஷேம ஏ விதராக் நமே மே ஆயத்தனே திகின் திகனம திபுனே குஷிகர்ம அமாத்தியாசிய யாடதே 2005 අවුරුද්දේදී එවකට අමාත්‍යවරයා හැටියට අනුර ඉසානායක මන්ත්‍රීතුමා අමාත්‍ය ධුරේ දරද්දී මේ ආයතනයේ සේවකීන් ස්ථීර තත්ත්වයට පත් කළා. මේ ආයතනයේ කේන්ද්‍ර වෙන්නේ ඇත්තම මධ්‍ය කඳුකරයේ ආශ්‍රිතව. මධ්‍ය කඳුකරයේ තියෙන පාංශු කාදනේ සම්බන්ධ ගැටලු සාකච්ඡා කරන ආයතනෙ. සභාපතිතුමා මෙතනට එන්නේ නැණි ගරු එමුතුමා. සභාපතිතුමා මේ සභාවට එන්නේ නැණි උත්තර දෙන්නේ. ඒකයි මම කියන්නේ සභාපතිතුමා මෙතන බොක්ස් එකේ හිටියයි කියලා අමාත්‍යවරයෙක් ඉන්නේ. එතුමා මේ කොළඹ කාර්යාලයකට විශාල මුදලක් වියදම් කරනවා. දැනට ආරංචියක් තියෙනවා. දැන් මේ හදබිම අධිකාරිය එයා නුවරින් ගලවලා කොළඹට ගේන්න කියලා. මම ඔබතුමාගෙන් සභානායකතුමා හැටියට නුවර දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මන්ත්‍රීතුමෙක් හැටියට අමාත්‍යතුමා මේ සභාවේ අදත් නැති නිසා මම ඔබතුමාගෙන් ඉල්ලා හිටනවා ඒකට උත්තර දෙන්න එපා. මොකද මේ ආයතනයේ කේන්ද්‍ර වෙලා තියෙන්නේ මධ්‍ය කඳුකරයත් එක්ක පාංශු ඝාතනය සම්බන්ධ ප්‍රශ්නත් එක්ක. දැන් මේ අවුරුද්දේ මිලියන 100ක් වෙන් කරලා තියෙනවා මේ අමාත්‍යාංශය යටතේ ඒ පාංශු සංරක්ෂණ වැඩසටහන් වලට වගාකරුවන්ට සහාය පළ කරන්න. මම දන්නේ පිල් මාස සරත් පොන්සේකා මැතිතුමා යුද්ධ කරන්න දක්ෂ වුණාට මේ එක ආයතනයක් හරි තියෙන මේ අමාත්‍යාංශය කටයුතු පවත්වාගෙන යන එතුමා වැඩිහත් වෙනවද කියලා. අද කාර්ක සභා අවස්ථාවෙත් නැති නිසා මට ඒක කියන්න තේරෙන්නේ නැහැ. ඉතින් මම ඔබතුමාගෙන් ඉල්ලා හිටනවා මේ කුඩා එක ආයතනයක් විතරක් හදලා අමාත්‍යංශයක් හදන එක නම් ප්‍රායෝගික නෑ. එක ආයතනකින් විතරක් ගරු සභාපතිතුමනේ අමාත්‍යංශයක් පවත්වාගෙන යන එක ප්‍රායෝගික නෑ. හැබැයි එතුමාට ආණ්ඩුව ඉන්න ඕන හින්දා ඇමතිකමක් දෙන්න ඕන නම් තවත් කොටස මේකට එකතු කරලා හරි ඒ අමාත්‍යංශය ශක්තිමත් කරන එක ඔබතුමාලේ කටයුත්ත. විශේෂයෙන්ම හැබැයි මේ මිනිස්සු සේවකයෝ 80ක් විතර ඉන්නවා. ඒ මිනිස්සුන් අතර අසරණ කරන්නේ නැතුව ඒක කොළඹට ගෙනාවොත් නුවර ඉඳලා මේ මිනිස්සු බස් එකේ එන්න වෙන 80 දෙනෙක් කොළඹට. ඒක නිසා මේ කඩ උතර ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා මම ඉල්ලා හිටනවා විශේෂයෙන්ම. ඒ වගේම දැන් මේ මාධ්‍යවේදීන්ට ටැබ් ලබා දීම පිළිබඳව සාකච්ඡාවක් සිද්ධ වුණා. digital katukut pilih orang amat yang sih ada tu. Atau itu adalah berarti ini prajogi ke katilu orang kita ni, namin, apa, amat tu mah dana itu apa hasil dia? Muka tu berarti ini karena apa kiri la? Mereka berarti ini nomile tab dina mah kibuat apa karu dengne asang kalau tu mah tab laba di lati. Ilang ada mereka nomile laba dina mah kira kibuat atau nama, ek gatte madewe di napa hasil ada pati lati ini singer raya itu ni atau mereka samband kerapunisa. Dan singer raya itu ni masa dekat mereka gebim nukarut tu mereka bilai. Mam bilak sabah kata kerana, eh madewi ni lebih cakar, mam tu marat mereka awadan umkarinca, eh bilai itu apa hadir itu yang device installment hari ada harusnya tis adak, ekor ses sa NBDI kerla harusnya eh adu kerla harusnya tis adak mereka ayakiri makti, eh ayakiri mana nama kita benda puluang, namun mereka ayakiri masa dekat kaustanin macam mam singer raya itu ni dia madewi dia kute,
kerana mantu mata winadi ati benar,
naya kerana badugan, eh mereka tang wari kerana mereka badugan, uhu badu laba dini naya. Mang udah mana, obat mana sahaja kan? Nang, me sirasa madya ayatane Amarasri Bandar Madhyvedia Singer ayatane degi am badu kan? Ya naya belanen, namne nomile elaben tabbe ganisa, ya ada Singer ayatane badu laba dini nay. Muka ya austeran liste ke ini nisa. Insa mang obat mana ageng, karu emat mana ageng illa hitna Madhyvedia obat mana ageng illa
hitna.
Mekala sahaja macam
mana?
Ba, punje, ba metu ba tiriya me katakan no kota. Mee sambanding awadani umkure adawasi di mana mereka ademi amatian sinjam madi sandarshan ekkeragini tino samar kanda ema keseveta thiradawasi udayasana 10 eta mee sambandhe sahakatcha kendala tiyena eth ekkama mee sandarshaneeta nimawak eda dawasi di labadinna pulan habai mee harsi gane kathawa poddak kiyannone eka 800ak dihila tiyenne apakare meka sampurna mekata wiyadamak vela tiyena eka kawura apakarek innone namuth e unit ekak dihila tiyenne nomile kiyana eka Sampuran saya itu malam
lagi. Atur mereka. Dina deh, honda hitin. Dina deh, honda akar itu dulu nama pasti matu ini. Nae, muda amatnya anshe mereka miladi arah ni mak kerla hari. Amatnya anshe warga kebi mepa vela hari. Mereka laba aje na. Amatnya anshe hati ada making hatu tawasan kerana tiap cedek. Eka prajuk itu butuh mat nodaan nama ini pulang. Eka sah manghita ni butuh mat istu tuan tuino. Madewi din siru dina winwing. Own me apa enggalawan.
Gar bandwa kalya usan.
Me barang nida askaran. Own ta wenatnya akhari miladi gan. Ai itu lori ane beri tatya katikarla tiennah. Etatte walapkala nomile den de nomile malaba den kadutu kan kila mangu butuh malang illa itu.
Studi garu bayante disana ek mantuma.
Honorable Chairman, it is in 1977 that my father held the Ministry of Irrigation, Power and Highways. In 1978, a new ministry was created, the Ministry of Lands, Land Development and Mahavali. And we saw through that new ministry a new plan. And a new act. Today again we are talking about new ministries that has been established, and I hope that these new ministries, like in 1978, will have the vision and the leadership to carry out what the people of this country are expecting in the next few years to come. Honorable Chairman, people in this country are waiting and they are watching to see for the first time in the history of this country the two political parties, the main political parties, the UMP and the SLFP has got together and formed a national government, and people are watching to see what the leaders of these two parties, especially His Excellency the President and our Prime Minister, will do. There is a saying, high the risk, high the return. Honorable Chairman, people are also very skeptic. There are lots of allegations and there are counter charges that have been leveled. And again, I think in 2017, that will be the year that will really make this government a success. I also wish to take a few minutes to speak on the Telecommunication and Digital Infrastructure Ministry. I think again, this ministry is like in 1978, a ministry that can really deliver. My good friend, the Honorable Minister Harim Fernando, is a young minister, I think like my father at that age. People, I think the new ministry, the Telecommunication and Digital Infrastructure Ministry, is like the Mahavali Ministry today. and I think the other ministers will not get angry with me when I state, through this ministry, you have the opportunity to go into, through information technology, to go into sports, youth, health, medicine. I think all aspects of life, through the Ministry of Telecommunication and Digital Infrastructure, you have the opportunity to go. Honorable Chairman, I also wish to speak about the National Payment Plan, I think it's a very good initiative by the Honorable Minister. The Information Communication Technology Agency, the officials are here. I think I wish them well, but also I wish to caution them when they proceed with something of this nature. Of course, the NPP, we are about 10 to 15 years late in terms of implementing something like this. So again, I wish to encourage and place on record my well wishes to the Honorable Minister and the officials, and I wish them every success in their new endeavors. Honorable Chairman, I do not wish to take too much time. With your consent, I would like to Mangkemathi Sabhagata Karanda Magi Sampuna Katav.
Thank you. Honorable Digambaram, Minister.
Dostana Sabhapathumane, Adhidavasa Magi Amatyaanse Vesesi Vivade Sanda Virachana Katagarapula Dhirudha. சந்தோஷம் வேணவா மே அப்போ ஜனதாவுக்கான உங்கள் மந்திரோடு கதா கரணுவா அனுகம்பாவையும் கதா கரணுவா நமோ ஏகுலங்க பல இன்ன கொட்ட அப்போ ஜனதாவோட முகுத் கருவனே இப்போ தென் மம மே பத்து எம்பி இன்ன கொட்ட தென் கதா கரணுவா அப்போ மினிஸ்டர் முகுத் வேளாண்ணே பர்ச்சஸ் ஃப்ரீடம் தீரானே கெவால் அதுலன்னு கீழே கதா கரணுவா மட்ட நாம ராஜபக்ச மந்திரத்துமாய் ஆனால் வச்சனாக்கியாண்டு ஒன்று எத்துமா விசயவேணிதா கதாக்கரா பத்துக்கர ஜனதாவட்ட கெவல் பிதே விசிப்பந்தா தீர தீனவா இப்போ அதவன திரு கெவால் டிக்கத் அதலாத்னே ஏவாகே பர்ச்சசத்தாக் தீரனே கீழா எத்திரமே மே ஆண்டுவ பத்துக்கர ஜனதாவுக்கே கெவால் டிக்க அதலாதெண்ட மட்ட பார தீர தீனே சஜித் எமத்து மாட்டனவே ஏக்கனிஸ்தா எத்துமா கியூவே அதவன திரு கெவால் எத்தேக்க அதலதீனவா கீழா மம கியாண்ணே நாமல் ராஜபக்ச கியாண்ணே இடப்பு ஜனாதிபதி புதா கவதாக்கரி மேரட்ட அகமதி வேண்ட புல்வான் அத்தா ஜனாதிபதி வேண்ட புல்வான் ஏவாகே எக்கனிக்க விழா அரியட்ட பல்லா கதா கராண்டோன முகத பொறுக்கியான வந்தனே ஏவாகே எத்தனமாத மைந்தன தேமத்துமா கதா கரா ஏத்துமா கியானே முகாத படி வெடிக்கலானே ஏக அப்பி படி வெடிக்கலாண்டவன கீழா அப்பி கியாண்டே மேமாய் ஓனக்கினே கதா கண்ட புல்வான் அப்பே அப்பி கதா கரானே அப்பி ஜனதாவுக்கே ஜீவத்தில எங்களுக்கு ஹிட்டப்போ கட்டிய எங்களோ துக்க தண்டவா நம்ம எங்களும் கதா கரானே மே சந்த வாசியட்ட சந்த சந்த கண்ட எங்கே அப்படி அப்படி கேண்டே மே வெனத்தரு முன ஆண்டு வாரி அப்படி ஜனதாவோட முகுத் கரலானே எங்க ஓனக்கு நீ தண்டவா எத்தனை சிபி ரத்னாயகா மந்தித்துமா இன்னவா எத்துமா ரிதாஸ் ஹயே புல்வாந்தரம் மான்சிவுனா ஜனதாவ நமுத் அது மே ஆண்டுவ பலேட்டேவில எத்திரமே பர்ச்சஸ் விஸ்ஸா ஜனதாவோட தெண்ட கட்டையுத்து கரா மம ஏக தீகனே அனவா ஏவாகே தனி கெவால்ட்டிக அதாகனே அனவா கௌருவாரி ஏ பத்த கவா கெவால்ட்டிக அதா அதில் நேக்கில கியூவானா மம் பெண்ணானா ஆனால் அதப்பு கெவால்ட்டிக பலாகண்ட கௌருவாரி மே தீனா அப்ப அதப்பு கெவால்ட்டிக தனி கெவால்ட்டிக தீனவா லசன கெவால்ட்டிக ஏகனிசா பலாகண்ட ஏகனிசா பிக்கியானே எமதாமே மே ராவுட் மே ஜனதாவை ராவுட்டாண்டுபே மே சரே மே ஆண்டு தினகனே மே ஆண் மே ஜனதாவோட கொச்ச சதாக்தியில ஒப்பு ஒப்பு லவா லபா தெண்ட கேபினெட்டுக்கு எப்படிலோ அப்படி தீர தீனவா எக்னிசா மே ஆண்டுவட்ட மம ஸ்தூதி கரணவா ஏவாகே அப்ப ஜனதாவே ஜனதாவே துக்க துக்க கதாவ கதா கரப்பு மந்திரி ரெட்டத்தவில மம ஸ்தூரி கரண கேமத்தி இரண்டு வருட காலமாக இந்தியா வம்சாவளியன் என்றும் சொல்லப்படும் மலைய மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர். கடந்த அரசாங்கத்தில் மலையகத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையில் ஓரளவு உட்கட்டமைப்பு வசதிகளே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மலைய மக்கள் கௌரவமாக வாழ்வதற்கான வீட்டுரிமை காணியுரிமை போன்ற பேசும் பொருளாக இருந்ததை தவிர நடைமுறைக்கு வரவில்லை. நடைமுறைக்கு வருவதற்கு கடந்த காலத்தில் மலையகத்தை சேர்ந்த பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் முயற்சி மேற்கொள்ளவில்லை. ஒரு தலைவர்களே, கடந்த காலங்களில் பெருந்தோட்ட பொருளாதாரத்தினை விருத்தி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்திய அரசாங்கம் பெருந்தோட்ட பொருளாதாரத்தின் மனித வளங்களாக உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. மலைய மக்கள் லயத்திலேயே முடங்கி கிடக்கும் காலம் தற்பொழுது முடிவுக்கு வருவதற்கு பலமாக அத்திவாரம் இடப்பட்டுள்ளதை உணர்கின்றேன். இன்று அதிமுக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் நல்லாட்சி தேசிய அரசாங்கத்தில் மலைய மக்களுக்கு ஏழு பேச்சு காணியுடன் தனிவிடு திட்டத்தினை ஆரம்பித்து இன்று நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். இது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியாகும். தற்பொழுது நாம் முன்னெடுக்கும் காணி உரிமை உடனான தனிவீடு திட்டம் நிறைவு பெறவில்லை. மலையகத்தில் தோட்ட சேவையாளர்கள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழில் புரியாத மற்ற தரப்பினர்களுக்கும் நிலத்தினருக்கான வீட்டுக்கான தேவை நிலவுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வர்க்கத்திற்கான தனிவீடு திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். கௌரவ தலைவர்களே, மலைய மக்கள் கௌரவமாக வாழும் சூழலை உருவாக்குவதற்கு மலையத்துக்கென மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சு என புதிதாக உருவாக்கி நிதியமைச்சருடாக 2016 ஆண்டு 1797 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. குறித்த நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக அனர்த்தத்தினால் அபாயத்துக்கு உள்ளான பிரதேசங்களில் ஏறத்தாழ 1500 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் விரைவாக இடம்பெற்று வருகின்றன. சில பகுதிகளில் நிர்மாண பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. அதேபோல் முடியுமான வரை உட்கடைப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. கருவ தலைவர்களே, 2017 ஆண்டுக்கான என்னுடைய அமைச்சுக்காக 3,365 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2016 ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1795 மில்லியன் ரூபாய் தொகையுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஒதுக்கீடு 1570 மில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சமூக வாழ்கின்ற லயனர்களில் இருந்து ஏழு பச்சஸ் காணி துண்டினை தெளிவான காணி உதவியுடன் வழங்குகின்ற முன்மொழியும் முக்கியமானதாகவும் இந்த மக்களுக்கு காணி உரிமை வழங்க வேண்டும் என்பது கொள்கையாக அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவாகும். இருந்தாலும் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவாக இது முன்வைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றதாகும். அதற்காக நான் நிதியமைச்சரை பாராட்டுகின்றேன். பெருந்தோட்ட மக்களுக்கு தெளிவான காணி உறுதி வழங்குவதற்கு தொடர்பில் நானும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் காணி அமைச்சரும் இணைந்து கூட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தோம். அதனை நிதியமைச்சின் பரிந்துரையோடு நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மலைய மக்களின் நீண்ட கோரிக்கையாக இருந்து காணி உரிமை கிடைப்பதற்கு இன்று வழி பிறந்துள்ளது. நிதியமைச்சு உட்பட காணி தொடர்பில் தொடர்புள்ள ஏனைய அமைச்சர்களுடன் இணைந்து எதிர்வரும் காலங்களில் விரைவாக காணி உறுதி வழங்குவதற்கான நடவடிக்கையினை எடுத்துள்ளோம் என்பதையும் இந்த சபையின் கவனத்தில் கொண்டு வருகின்றேன். தோட்டத்துறைக்கு 25,000 வீடுகளை கட்டுவதற்கான நிலம் மற்றும் ஏனைய வசதிகள் அரசாங்கத்தினால் இலவசமாக வழங்கப்படும் எனும் உறுதிமொழியும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றதாகும். இதனை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு தேவையான பொறிமுறைகளை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீடுகள் மேலதிகமாக வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிகள்பட்டுள்ள 26 வீடுகள் நிர்மாணிக்கும் முன்மொழிவுகள் முதற்கட்டமாக 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் 10,000 வீடுகளை 2017 ஆண்டு நிர்மாணிப்பதற்கு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. மலைய வீடமைப்பு திட்டத்துக்கென 10,000 கோடி ரூபாய் கிடைக்கி இருப்பதே வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும். இது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். கௌரவ தலைவர்களே, பின்தங்கிய பிரதேசத்தில் சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கான 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் குடிநீர் சுகாதார வசதிகள் மேம்படுதல், சிறுவர் அபிவிருத்தி நிலையங்கள், தயமுறுத்தல் அடைய பதாதைகளை அபிவிருத்தி செய்வதில் கூரை தகடுகள் மாற்றியமைப்பதல் போன்ற விடயங்களும், திறன் அபிவிருத்தி மற்றும் இளைஞர்களின் வலுவூட்டு போன்ற விடயங்களும் உள்வாங்கப்பட்டுள்ளது. சென்றாண்டு ஒதுக்கான 200 மில்லியனோடு ஒப்பிடும்போது இது ஒரு பாரிய அதிகரிப்பாகும். அதேபோல் கிராமிய வாழ்வாதார மற்றும் அடிப்படை வசதிகளை சீரமைத்தல் நடவடிக்கைகள் 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி போதைப் பொருள் ஒழிப்பு, பொசனை, உணவு பாதுகாப்பு, வீட்டுத் தோட்டம் அமைத்தல் போன்றவற்றை தொடர்பாக பயிற்சிகளும் விழிப்புணர்வுகளும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. வீட்டுக்கான தேவை எவ்வளவு உக்கிரம் அடைந்துள்ளதோ அதே அளவு வேலைவாய்ப்பு பிரச்சனையும் உக்கிரம் அடைந்துள்ளது. இந்த தேசிய அரசாங்கம் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வேலையில்லாத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இருப்பதாக கூறியிருந்தது. மலைய மக்களின் கனவாக இருந்த தனி வீடு திட்டத்தை நனவாக்கி தந்த இந்த அரசாங்கம் இந்த வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு விரைவாக தீர்வினை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இறுதியாக முழு தோட்ட பொருளாதாரத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிபாரிசு முன்வைக்கப்பட்டுள்ளது. அது தோட்ட கம்பெனிகளுக்கு உட்படும் காணிகளின் பரப்பளவில் 5000 ஏக்கர்களுக்கு மட்டுப்படுத்துள்ளது. இதனால் எவ்வித வேலைவாய்ப்பும் இழக்கப்பட மாட்டாது என உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இதனை நான் வரவேற்கின்றேன். இது சிறு அளவிலான பல கம்பெனிகள் உருவாவது நடைமுறையில் பல பிரச்சனைகள் தோற்றுவிக்கக்கூடும். இவை நன்கு பரிசீலனை செய்ய வேண்டும். இத்தகைய மாற்றங்கள் தோட்ட தொழிலாளர்கள் சமுதாயத்துக்கு சிரமங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதையும் சபை கவனத்தில் கொண்டு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கரு சேயான் சேம் சிங் மந்துமா இட கலிங் அப்படி வேலுக்குமார் மந்துமா முழுசனகன்
கரு மந்துமா கதா
ගරු මූලාසන රුඩ මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම මම සතුටු වෙනවා අද අමාත්‍යංශ කීපයක වැයශීෂ සම්බන්ධයෙන් අදහස් ඉදිරිපත් කිරීමට ලැබීම ගැන. හැබැයි අපි මූලික වශයෙන් කනගාටු වෙනවා අනිකුත් සියලුම අමාත්‍යංශවල අමාත්‍යවරුන් මේ සභාගෙදේ රැඳී සිටියා. ප්‍රශ්න ඉදිරිපත් කරද්දී ඒ පැහැදිලි කිරීම වලට උත්තර ලබා දෙන සභාගමට ඇවිල්ලා උත්තර ලබා දුන්නා. හැබැයි ෆීල් මාර්ෂල් සරත් ෆොන්සේක අමාත්‍යතුමා අද දවසටම සභාව උදේ 9:30ට රැස් වුණා. මුළු දවසටම අද වෙනකන් සභාවට ඇවිල්ලා මේ අයව විවාදයට සම්බන්ධ වුණේ නැහැ. බොහෝ දුරට මම හිතනවා එතුමාට මිලියන 621ක් පමණක මුදලක් වැංවීම සම්බන්ධයෙන් එතුමා තුළ අපහැදිලි තත්ත්වයක් ඇති. හැබැයි පහුගිය රජයට බයින්න හරි මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාට බයින්න හරි කිව්වා නම් එහෙම පැය 24 මොනවත් මේ සභාගෙබේ ඉන්නවා. ඒ හින්දා අපි අහන්නේ මේක ඉතාම සාධාරණ ක්‍රියාවලියක්ද මේ මහ ජනතාව පැත්තේ. එතුමාගේ ඉල්ලීමක් තිබ්බා වාහන දෙකට මිලියන 70ක් කාර්යාලයට මිලියන 50ක් මෙහෙම තත්ත්වයක් තියෙද්දී මිලියන 621යි අමාත්‍යංශනේ වෙන් වෙන්නේ. ඒ 621න් මිලියන 344ක්ම පුනරාවර්තන වියදම් මිලියන 277යි මූලධන වියදම් තියෙන්නේ. මේ රටේ ජනතාවට සාධාරණයද කරන්න කියන ඉල්ලි කාරණේ අපිට තියෙනවා. දැන් එකම හැරිසන් ඇමතුමා මෙතන ඉන්න හින්දා ඒ කාරණේ පැහැදිලි කර ගැනීම මම බලාපොරොත්තු වෙනවා. හැබැයි මගේ කාලේ ගන්න එපා ඇමතුමා. මේ මුදල් අමාත්‍යාංශයේ වාර්තාවක් නිකුත් වෙලා තියෙනවා. වී නිෂ්පාදනයේ සාමාන්‍ය නිෂ්පාදන පිරිවැය රුපියල් 22යි කිලෝ එකට කියලා. ඇමතුමා ඔබතුමා දන්නවා, ඔබතුමයි මම එකම දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන්නේ. අද වී නිෂ්පාදනයේ කිලෝ එකක් සඳහා රුපියල් 36ක පිරිවැයක් තියෙනවා. සියලුම නිෂ්පාදන පිරිවැය ඉහළ ගිහිල්ලා පොහොර සහන ආධාරයේ කැපිලා මුදල් වලටවත් අද පොහොර ගන්න අවස්ථාවක් නැහැ. රුපියල් 350ට පොහොර දෙනවා කියලා ආපු යහපාල ආණ්ඩුව අද අඩුම ගානේ රුපියල් 2750ටවත් පොහොර ගන්න බැරි තත්ත්වයක් රටේ නිර්මාණය කරලා තියෙනවා. එහෙම තියෙද්දි මේ රුපියල් 22කට සාමාන්‍ය නිෂ්පාදන පිරිවැයක් තියෙනවා කියලා වාර්තා නිකුත් කිරීම ඉතාම අසාධාරණයි. මේ 22කට කාටවත් වී කිලෝවක් නිෂ්පාදනය කරන්න බෑ. ඔබතුමා ඒ සම්බන්ධයෙන් ක්‍රියාමාර්ගයක් කටයුතු කරන්න කියන ඉල්ලීම මම කරනවා. ඊළඟට පොහොර සහන ආධාරය පිළිබඳ ගැටලුව. දැන් මේ රටේ වී නිෂ්පාදනය කඩා හැලමින් පවතිනවා. මේ රටේ මේ කන්නේ අවසාන වෙද්දී සාමාන්‍යයෙන් අපේ රටේ නිෂ්පාදනය වෙච්ච වී ප්‍රමාණයෙන් 25%කට වඩා වී ප්‍රමාණයක් එන්නේ නැහැ. වී නිෂ්පාදනය දිගින් දිගටම කඩා වැටෙනවා. එහෙම කඩා වැටෙන තත්ත්වයක් තුළ අපි කොහොමද ඉදිරියට මුහුණ දෙන්නේ කියන ගැටලුව ගොවි ජනතාව තුළ තියෙනවා. මොකද නිෂ්පාදන පිරිවැය දවසෙන් දවස ඉහළ යනවා. නිෂ්පාදන පිරිවැය ඉහළ යනවා විතරක් නෙවෙයි, රුපියල් 50ට සහතික මිලට වීටික තවන්ගේ වීටික විකුණන්න තමයි මේ යහපාලන ආණ්ඩුව මේ රටේ ජනතාව බිහි කරගත්තේ. හැබැයි එහෙම රුපියල් 50ක් පොරොන්දු වෙච්ච ආණ්ඩුව රුපියල් 38ට සහතික මිල අඩු කරනවා. රුපියල් 38ට අඩු කරපු සහතික මිලටත් වී මිලදී ගැනීමේ ක්‍රමවේදයක් නිවැරදිව ක්‍රියාත්මක වුණේ නැහැ නිවැරදි කාල පරිච්ඡේදය තුළ. අපි මේ සම්බන්ධයෙන් විවිධ නිලධාරීන්ට කතා කරාම ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කරා. හැබැයි කටයුතු කරද්දී පුද්ගලික වෙළඳෝ රුපියල් 30ට 32කට වීටි කරගෙන ඉවරයි. ඉතින් මෙහෙම තත්ත්වයක් තුළ වී අලෙවි මණ්ඩලයේ ක්‍රියාකාරීත්වය සම්බන්ධයෙන් ඉදිරියේදී කොහොමද වී අලෙවි මණ්ඩලය පවත්වා ගැනීම සම්බන්ධනොත් මේ රටේ ජනතාවට ප්‍රශ්නයක් ඉදිරි කරනවා. ඒකම පහුගිය වර්ෂයේ වෙද්දී විශාල චෝදනාවක්
යන්නේ නැහැ. හැබැයි මේ වර වී අලෙවි මණ්ඩලයේ වී මිලදී ගැනීමේදී එහෙම ලොකු පෝලිං තදබදයක් තිබුණේ නැහැ. අපිට අවශ්‍ය ප්‍රමාණයටවත් වී අලෙවි මණ්ඩලයට වී මිලදී ගැනීමට ප්‍රමාණවත් වීතෝක තිබෙන්නේ නැහැ. මොකද අපි 120,000කට බලාපොරොත්තු වුණා. ඒ සඳහා බිලියන 4.5ක් වෙන් කරලා තිබුණා. පහුගිය කන්නේ අපිට මෙට්‍රික් ටොන් 25,000ක්වත් ආවේ නැහැ වී අලෙවි මණ්ඩලයට.
ඔයමතුමා ඒක ඒක ඒ තත්ත්ව පිළිගැනීම සම්බන්ධයෙන් මම ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. මොකද වී අලෙවි මණ්ඩලයට වී ටික ආවේ නැත්තේ ගොවියන්ට අවශ්‍ය වෙලාවේ කන්න කැපෙන වෙලාවේ වී අලෙවි මණ්ඩලයේ ක්‍රියාත්මක නොවීම හින්දා. ඒ හින්දා ඒ වෙනකොට පුද්ගලික වෙළඳොන්ට ගොවියෝ ටික දුන්නා. මොකද 150ක් ගොවිනාය කපනවා කියන පොරොන්දුව මත තමයි මේ රජය බලයට ආවේ. එතකොට කෘෂිකාර්මාන්තය සම්බන්ධයෙන් කිසිම ආකාරයක අවධානයක් රජය යොමු නොකිරීම හරහා ඔබතුමාගේ අමාත්‍යංශයට අයත් වී අලෙවි මණ්ඩලයට වීටික ගැනීමේ හැකියාවක් තිබ්බේ නැහැ. ඒක ඔබතුමාගේ දුර්වලතාවය නෙවෙයි. හැබැයි මේක සමස්ත රජයේම කෘෂිකර්මාන්තය සම්බන්ධයෙන් මේ රජය අනුගමනය කරන ක්‍රියාවලියේ තියෙන දුර්වලතාවය. ඒ එක්කම ඔබතුමාගේ අවධානයට මම යොමු කරන්න කැමතියි. අපේ රටේ විශාල වශයෙන් කතා වෙනවා ආරක්ෂිත වී අලෙවි මණ්ඩලයේ ගබඩා වලින් හිස් කිරීමේදී ඇතිවෙච්ච තත්ත්වය. වී මෙට්‍රික් ටොන් 150,000කට ආසන්න ප්‍රමාණයක් කමුණාංශල රුපියල් 45ට ගත්ත රුපියල් 50ට ගත්ත මේ ආරක්ෂිත වීතෝක සත්ව ආහාර සඳහා නිකුත් කරා කැබිනට් මණ්ඩලයේ තීරණයක් කරගෙන රුපියල් 24ට මේ ඉහළම ගුණාත්මක භාවකයෙන් යුක්ත වී අවුරුද්දක් දෙකක් කල් තියා ගන්න පුළුවන් වී මේ ආකාරයට රුපියල් 24කට සත්ව ආහාර සඳහාම නිකුත් කිරීම සම්බන්ධයෙන් අපේ විරෝධතාවය අපි ප්‍රකාශ කරනවා. මොකද මේවා ආරක්ෂිත වී තිබ්බේ එහිදී කලයුතුව තිබ්බේ නිවැරදි කළමනාකරණයක් කරලා නිවැරදි කාලය වෙද්දී කන්න කැපෙද්දි වී ගබඩා ටික හිස්සලා තියෙන එක. ඉතින් ඒ හින්දා අපි විශ්වාස කරනවා මේ තත්ත්වය නිර්මාණය වුණේ සත්ව ආහාරවලට වී අලෙවි මණ්ඩලයේ වී ටික දෙන්න වුණේ නිවැරදි වෙලාවට වී ගබඩා හිස් නොකිරීම. ඒක යටි අරමුණ වෙලා තිබ්බේ අර තෝරාගත්ත මෝල් හිමියන් එක්ක යම් ආකාරයක අතයට ගනුදෙනුවක් සිදු වුණාද කියන සැකය අපි තුල තියෙනවා. ඒ හරහා සිදුවෙච්ච පාඩුව අතිමහත් පාඩුවක් මේ රටේ ආර්ථික මේ වශයෙන් සිදු වුණා. ඒ හින්දා ලබන කන්නේ වෙද්දී මේ தත්ත්වය ඇති නොවෙන්න කටයුතු කරයි කියලා අපි විශ්වාස කරනවා. මොකද මේ 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 වී ප්‍රමාණය රුපියල් 24ට යද්දී කමුණාංශය රුපියල් 50ක් දීලා සමහර තැන්වල වී ටික ගත්තා. රුපියල් 45ක් දීලා සමහර තැන්වල වී ටික ගත්තා. මේ සියල්ලට වේදන් ගන්න මේ රටේ බදු ගෙවන ජනතාවගේ මුදල්. මේ බදු ගෙවන ජනතාවගේ මුදල් වේදන් කරද්දී ඒක ජනතාවට සාධාරණයක් ඇති වෙන ආකාරයට වේදන් කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් බදු ගැසීමේ ප්‍රතිඵලයක් නැති වෙනවා. ඒ හින්දා තමයි දවසෙන් දවස මේ රටේ බදු බර වැඩි වෙද්දී දවසෙන් දවස බදු බර වැඩි වෙද්දී පැවති ආණ්ඩුවට වඩා කෝටි 77,100ක් බදු වැඩියෙන් අය කරද්දී ජනතාව ඒක ගෙවීම ප්‍රතික්ෂේප කරන්නේ මෙන්න මේ වගේ නාස්තිකාර වේදම් මේ රට තුල සිදුවෙන හින්දා. ඒ එක්කම තමුන්නාංශයේ උදේ කිව්වා තමුන්නාංශගේ ලියාපදිංචි වී මෝල් හිමියන් 318ක් ඉන්නවා කියලා. මම හිතනවා ඒ සංඛ්‍යාව හරියි කියලා ලියාපදිංචි මෝල් හිමියන්. හැබැයි අමතුමනි දැනට තියෙන තොරතුරු අනුව මම කියන්නේ නැහැ ඔබතුමා සම්බන්ධයි කියලා. හැබැයි ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා මේ වෙනකොට ඉදිරියේදී ආරක්ෂිත වී ලබා දෙන්න මෝල් හිමියන් 6 දෙනෙක් පමණක් තෝරගෙන ඉන්නවා. මෙන්න මේ සම්බන්ධයෙන් ඔබතුමා තමුන්නාංශගේ අවධානය යොමු කරන්න.
හරිසන අමතුමා
කරන්නේ නැහැ. එහෙම 6 දෙනෙක් නෙමෙයි දැනටම 46 දෙනෙක් ඉන්නවා ඉල්ලුම් කරපු අය. මට ඕන නම් ඔබතුමාට පුළුවන් ලැයිස්තුවක් දෙන්න.
ඔබතුමා ඒ සම්බන්ධයෙන් අපිට ඒ තොරතුරු ලබා දෙන්න. හැබැයි සත්‍යතාවය වීමෝල් හිමියන් 318ක් ලියාපදිංචි වෙලා ඉද්දී මේ වීමෝල් හිමියන් 6 දෙනෙකුට මේ වී ටික ලබා දෙන්න කටයුතු කරනවා අපි කියන්නේ. මේ 318ෙන් මේ වී මිලදී ගන්න පුළුවන් හැකියාවක් තියෙන වීමෝල් හිමියන් අඩුම ගානේ 175කට වී ටික දෙන්න. එහෙම වුණොත් මේ රුපියල් 80ට තියෙන හාල් මිල අඩුවේ. මේ රුපියල් 80ට දින හාල්මිල අඩුවේ. වී ඒකාධිකාරයේ නැති වෙයි. ඒකේ වාසියෙන්නේ මේ රටේ පාරිභෝගිකයට එහෙම වුණොත් තමුන්නාන්සලගේ රජයට මේ තියෙන අවලාද ටික ටිකක් අඩුවේ. ඒ හින්දා අමතුම කරුණා කළේ ඒ සම්බන්ධයෙන් අවධානය යොමු කරන්න මම කියන්න උත්සාහ කරන්නේ නැහැ මේ වංචාවලට තමුන්නාන්ස සම්බන්ධයි කියලා. මම කිසිසේත්ම ඒ தத்துவ නෙමෙයි මේ කියන්න හදන්නේ. හැබැයි ඔබතුමාගේ අවධානයට යොමු කරන්න මොකද එහෙම නැති වුණොත් එහෙම අවසාන වෙන්නේ අමාත්‍යවරයා උඩින් සියලුම දේ යෑම. ඉතින් ඒ අවලාදේ ඔබතුමා ගන්න නැතුව ඒ සම්බන්ධයෙන් හොයලා බලලා නිවැරදි කරන්න කියන ඉල්ලීම ඉතාම කරුණාවෙන් කියනවා. ඒ එකම මේ කිරිහරක් සම්බන්ධයෙන් ඇතිවෙච්ච කතාව. දැන් සහතික මිල පොරොන්දු වුණේ රුපියල් 70යි. වී වලට 50යි. කිරිවලට 70යි තේවලට 85යි තේවලට 90යි රබර් වලට 350යි ඔබතුමාලා හෘද සාක්ෂියට එකඟව තමන්ගේ හදවතට තට්ටු කරලා බලන්න මේ தত্ত্বය මේ රටේ කිසිම ගොවියෙකුට ලැබෙනවද කියලා මේ රටේ කෘෂිකර්මාන්තයට මේ රජය කරන්නේ සාධාරණයිද කියන එක තමුන්නාන්සලා කල්පනා කරලා බලන්න කිසිම ගොවියෙකුට මේ මුදල් ලැබෙන්නේ නැහැ මේ රටේ ආර්ථිකය දවසින් දවස කඩාවැටෙනවා මේ රටේ අපනයනය කඩාවැටෙනවා අපේ රටේ ආදායම කඩාවැටෙනවා අපේ රටේ ණය බර වැඩි වෙනවා හැබැයි මෙහෙම තත්ත්වයක් තුල අවසාන වශයෙන් තමුන්නාන්සලා උත්සාහ කරනවා තමුන්නාන්සලාට බැරි පොරොන්දු දීලා බලයට ආපු හින්දා පහුගිය රජයට ඒ පවු ටික ඔක්කොම දර කරන්න හැබැයි ඒ දර කරන්න ගිහිල්ලා තමයි අද මුළු රටම පාරට බහලා ඉන්නේ සියලු ශේෂ්ත්‍රයන් පාරට බහලා ඉන්නේ එහෙම තත්ත්වයක් තුලත් එහෙම තත්ත්වයක් තියෙද්දී කරුණා කරලා සානුකම්පිතව මේ රටේ ජනතාව දිහා බලන්න පහුගිය රජය දෝෂාරෝපණය කිරීම වර්තමාන සමාජයේ ප්‍රශ්නවල විසඳුම නෙවෙයි. පහුගිය රජය දැඩිව දෝෂාරෝපණය කරලා තමුන්නාසලගේ පැවැත්මත් අවුදුරට පවත්වාගෙන යන්න බෑ. මොකද අද වෙනකොට මේ රජයේ අවසාන කාලය ඇවිල්ලා. අවුරුදු දෙකක් ගියනා මේ රජයේ අවසාන කාලය ඇවිල්ලා. ඒ හින්දා අපි ඉතාම ගෞරවයෙන් ඉල්ලන්නේ මේ රටේ ජනතාව පිළිබඳ මීට වඩා සානුකම්පිතව බලන්න. තමුන්නාසල එල්ල කරපු එක චෝදනාවක් තමයි. තුන් වේල කන්න බැරි රටක් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ රජය නිර්මාණය කරා කියලා ඇමතිතුමනි හොඳට තට්ටු කරලා බලන්න තමන්ගේ හදවතට අද තුන් වේල කන්න පුළුවන්ද අද තුන් වේල කන්න පුළුවන්ද එදා තුන් වේල කාපු ජනතාව අද එක වේලකට සීමා කරන තැනට යහපාලන ආණ්ඩුව අරගෙන ගියා මේක ඊටාම කේජ්ජනක තත්ත්වයක් මේක ඊටාම කනගාටුදායක තත්ත්වයක් මේ තමුන්නාන්සලා මේ රටට කරපු අපරාධය මේ රටට කරපු අපරාධය තව අවුරුදු 5ක් 6ක් ගියත් නිවැරදි කරගන්න බෑ. ඒ තරම් අවාසනාවන්ත තත්වයකට ඒ තරම් දුගී තැනකට අපේ රට ශ්‍රී ලංකාව හැටියට පත් කරා. මොකද තමුන්නාන්සලාගේ අවශ්‍යතාව තියෙන්නේ මේ රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳීම නෙවෙයි. තමුන්නාන්සලාගේ අවශ්‍යතාව තියෙන්නේ තමුන්නාන්සලා බලයට ගේන්න විදේශීය වශයෙන් තමුන්නාන්සලා උදව් කරපු කණ්ඩායම් ආරක්ෂා කිරීම. ඒ හින්දා තමයි කෘෂිකර්මාන්තයටත් මේ ඉරණ මාත්‍රලා තියෙන්නේ අද අපේ රටේ කෘෂිකර්මාන්තයේ තීන්දුව తీරන ගන්නේ සියලුම බහුදාජික සමාගම් වල පැවැත්මට බහුදාජික සමාගම් වල ලාභය වැඩි කරගන්න තමයි තීන්දුව తీරන මේ රටේ කෘෂිකර්මාන්තය වෙනුවෙන් ගන්නේ ඒක ඊටාම පැහැදිලි එහෙම නැත්තම් මේ රටේ කෘෂිකර්මාන්තය මේ ආකාරයට කඩාවැටෙන්න ඉඩ තියන්නේ නැහැ ඒ හින්දා අපිට වගකීමක් තියෙනවා විශේෂයෙන්ම අපි රාජ්‍ය රට නියෝජනය කරන්නේ අපිට වගකීමක් තියෙනවා අපේ ගම්වල ගොවියෝ අපේ ගම්වල දූ දරුවන්ගේ අනාගතය තියෙන කෘෂිකර්මාන්තය මත මේ කෘෂිකර්මාන්තය දවසෙන් දවස කඩාවැටෙද්දී කොහොමද අපේ රටේ අපේ ගම්වල ජනතාව ජීවත් වෙන්නේ මෙන්න මේක තමයි තියෙන ප්‍රශ්නේ මේ ප්‍රශ්නේ විසඳුම හොයන්නේ නැති තාක්කල් මේ ප්‍රශ්නේ මග අරලා යන තාක්කල් මේ ඉරණම අපේ රටට අත් වෙනවා ඒ හින්දා අපි විශ්වාස කරනවා මේ යහපාලන රජයට රටක් පාලනය කරන්න බෑ මේ යහපාලන රජයට ශ්‍රී ලංකාව ඉදිරියට ගෙනියන්න බෑ මේ යහපාලන රජය අපේ රට ආපස්සට අරගෙන ගියා විතරක් නෙමෙයි මහා දැවැන්ත විනාශයකට අපේ රට අරගෙන ගියා ඒ හින්දා මේ 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 ආයවැයතුළුනුත් පිළිඹු වෙන්නේ මේ ආයවැයතුළුනුත් පිළිඹු වෙන්නේ කිසිම ආර්ථික සලස්මක් නැති අනාගතය සම්බන්ධයෙන් කිසිම අවබෝධයක් නැතුව අර එදා වේල පැවැත්ම සඳහා ආයවැය ඉදිරිපත් කරා කියලා එහෙම නැත්තම් අර සරත් ෆොන්සේකා ඇමතුමා මුළු ආයවැයක්ම අගාරින්නේ නැහැ එයින්ද තමුන්නාන්සලා කල්පනා කරලා බලන්න ජාතික ලයිස්තුවෙන් ගෙනල්ලා දෙවනි පේළිය වාඩි කිරීම මොනතරම් සාධාරණයක්ද මේ රටේ ජනතාවට කළ තියෙන්නේ කියලා මොනතරම් විනාශයක්ද මේ කරන්නේ මොනතරම් සම්පත් අපේ රටේ විනාශ කරනවද එතුමාගේ වාහනේ ගන්න දරපු උත්සාහය එතුමා කාර්යාලය ගන්න දරපු උත්සාහය කොහොම මේ රටේ ජනතාව වෙනුවෙන් රජය තුලින් බලාපොරොත්තු වෙන්නේ මේ රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන එක ගේින්ද අපි විශේෂයෙන්ම කියනවා යහපාලන රජය හොඳ දේවල් කරන්න උත්සාහ කරනවා හැබැයි කරන්න වැඩපිළිවෙලක් නැහැ වැඩපිළිවෙලක් නැහැ වැඩපිළිවෙලක් නැහැ ඒ හින්දා අපි හිතනවා මේ ආණ්ඩුව එක්කෝ මේ රජය කරන්න පුළුවන් කණ්ඩායමකට බාර දෙන්න ඕනි එහෙම නැත්නම් Taman නිවැරදිව මේ ගමන යන්න ඕනි ඒ හින්දා අපි විශේෂයෙන්ම කනගාටු වෙනවා ග්‍රාමීය කටයුතු අමාත්‍යාංශයට අනික් පැත්තෙන් තමුන්නාංශයේ වාසනාවන්තයි එක අමාත්‍යාංශයක් මුදල් ප්‍රතිපාදන වැඩි කරලා තියෙනවා මිලියන 2000කට වඩා මුදල් වැඩි කරලා තියෙනවා අමාත්‍යතුමා හැබැයි අමාත්‍යතුමනි ඒ වැඩි කරපු මුදල් නිවැරදිව වේද වෙන්න ඕනි මේ සංවර්ධන සැලැස්මේ එහෙම පිළිඹු වෙන්නේ නැහැ අර උදේ එක මන්ත්‍රීවරයෙක් කතා කර හරක් බෙදීම සම්බන්ධයෙන් ඒ සම්බන්ධයෙන් එතුමා දරන මතයයි මම දරන මතයයි එකයි
ගරු මන්තුමා අවසන් කරන්න බදිනුවට
බෙදීම සම්බන්ධෙනොත් එතුමා දරන මතය මම දරන මතය එකයි හැබැයි මම ඊටාම විශ්වාසයෙන් කියනවා
ගරු මන්තුමා අවසන් කරන්න
මට තප්පර 30ක් දෙන්න ඊටාම වගකීමෙන් කියනවා පසුගිය රජය තුලදී මේ වගේ ජනතා අසහන ලබා දෙද්දී අපි පක්ෂ වේදයක් බැලුවේ නැහැ අපි පක්ෂ වේදයක් බැලුවේ නැහැ හැබැයි ඔබතුමා කියන විදිහට මේ මිල්කෝ සමාගම නම් මේ වැරද්ද කළා තියෙන්නේ මේකත් නිවැරදි කරන්න මේක අනිවාර්යදි කරන්න ඒ හින්දා අපි විශේෂයෙන්ම රජයෙන් ඉල්ලන්නේ මේ ආකාරයට මේ රට විනාශ කරන්න එපා මම පුදුම වෙන්නේ නැහැ ලබන අවුරුද්ද වෙද්දී ඔබතුමාට වියළි මණ්ඩලයේ සඳහා වැය ශීර්ෂයක් නැති වුණොත් වියළි මණ්ඩලයේ අවශ්‍යතාවයක් නැහැ
අවසන් කරන්න මන්තුමා
සීටික ගන්න වියළි මණ්ඩලයක් ඕනේ නැහැ
ගරු මන්තුමා අවසන් කරන්න
කලික වෙලඳු අරගෙන යනවා ඒ හින්දා මේ රටේ විනාශය මේ ආණ්ඩුවට නවත්තන්න බෑ මේ ආණ්ඩුවේ මල් වට්ටේ රට ගහලා ඉන්න සියලු දෙනාටම මේ විනාශයට වග කියන්න වෙනවා බොහොම ස්තුතියි
ස්තුතියි ඔනරබල් අමීර් අලි
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම් எங்களுடைய அமைச்சனுடைய இந்த விவாதத்திலே எங்களுடைய அமைச்சிலே இருக்கிற கௌரவ அமைச்சர் கௌரவ ஹரிசன் அவர்கள் சிறந்த முறையிலே இந்த அமைச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற முயற்சிக்காக நான் தனிப்பட்ட முறையிலே இந்த நாட்டின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு அப்பாலும் நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் ஏனென்றால் இந்த நாட்டிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கிராமிய பொருளாதார அமைச்சினூடாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொள்கிற முயற்சிக்கு விசேஷமாக எனக்கு நன்றாக தெரியும் கடந்த காலத்தோடு ஒப்பிடப்படுகின்ற பொழுது எங்களுடைய அமைச்சிலே அதிவேகமான மாற்றங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது விசேடமாக 436 மில்லியன் ரூபாய்களாக இருந்த எங்களுடைய மில்கோ நிறுவனத்தினுடைய வருமானம் விற்பனை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பாக 2 மடங்காக 816 மில்லியன் ரூபாய்களை தேடுகிற அளவுக்கு அந்த நிறுவனத்தை அவர் சீர் செய்து வைத்திருக்கிற விடயம் அதற்காக அவர் செலவு செய்கிற நேரம் மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே நெல் கொள்வனவு செய்கிற விடயத்திலே எல்லா அரசியல் தலைவர்களும் கட்சிகளுக்கும் தெரியப்படுத்தி அந்த நெல் கொள்வனவினை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக நியாயபூர்வமாக எந்தவித ஊழலும் இல்லாத முறையிலே செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற முனைப்புக்கு இந்த பாராளுமன்றமே அவரை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஊழல் என்றும் பிரச்சனை என்றும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரலிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதற்காக எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சி மிகவும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதென்பது பாராட்டப்பட வேண்டும் என்கிற விடயத்தை எங்களுடைய அமைச்சனுக்கும் எங்களுடைய அமைச்சின் செயலாளர் அவர்களுடைய ஆளணியினருக்கும் எங்களுடைய அமைச்சிலே இருக்கிற செயலாளர் உட்பட அனைவருக்கும் இந்த இடத்திலே என்னுடைய நன்றி அறிதலை சொல்ல வேண்டும் அதனோடு அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே என்னுடைய பிரதேசத்துக்கு கொழும்பிலே இருந்து பொதுபல சேனா அணியினர்கள் ஊர்வலமாக சென்று எங்களுடைய பிரதேசத்திலே பாரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஒரு முனைப்பை கௌரவ சாகல ரத்நாயக்கா அவர்கள் தடுத்து நிறுத்தி தந்தமைக்காக இந்த இடத்திலே நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அது மாத்திரமல்லாமல் மட்டக்களப்பிலே இருக்கிற ஒரு பௌத்த துறவியும் மிகுந்த கேவலமான முறையிலே அந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் முஸ்லீம் உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு சண்டித்தனத்தோடு செயல்படுகிற ஒரு மதகுருவாக காணக்கூடிய ஒரு கேவலமாக இருக்கிற விடயம். எனவே இந்த நாட்டிலே நல்லாட்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் மதகுருமார்களுக்கு வேறொரு சட்டமா அல்லது மற்றவர்களுக்கு வேறொரு சட்டமா என்பது பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தண்டனை சட்டக்கோவையிலே பௌத்த மத துறவியர்களுக்கு வேறு ஒரு தண்டனை அல்லது வேறு ஒரு சட்டம் இருக்கிறது என்ற திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்தால்தான் நாங்கள் ஜனநாயகம் பற்றியும் நல்லாட்சி பற்றியும் பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருப்பதாக இருந்தால் ஜனநாயகம் பற்றி பேசுகிற சபையாக இது இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூண்டுகிற மத குருமார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகும். எனவே எதிர்காலத்திலும் இன்னும் இன்னும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் இன்னும் இன்னும் காலத்தை தாழ்த்திக் கொள்ளாமல் இதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை அவசரமாக செய்ய வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய அமைச்சு சிறந்த முறையிலே பணியாற்றுகிற அமைச்சாக இருக்கிறது என்பதை மிகவும் நேர்மையாக அங்குள்ள அமைச்சர் பிரதி அமைச்சர் நான் உட்பட செயலாளர் அதிகாரிகள் எல்லோருமே மிகுந்த நேர்மையாக செயலாற்றார்கள் என்பதை என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும் என்று சபைக்கு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி.